அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்முற்று வாழ்க, கொல்லாவிரதம் கோளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, ஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை, திருப்பூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம். அருவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருப்பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படு பரம்பொருளே, அன்பினும் கரத்த மரமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அபயம் அபயம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன், வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம், வடலூர் இணைந்து நடத்தும் சன்மார்க்கம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியின் 10வது பாடம் என்று. இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். நமது அன்புக்குரிய ஆன்மநேய சகோதரர் பேராசிரியர் முனைவர் தேவதிரு வை நமச்சிவாயம் ஐயா அவர்கள் இந்த பாடத்தை நடத்துவார்கள். ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். வள்ளல் பெருமான் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று கூறியதற்கு இணங்க இந்த நேரலை நிகழ்ச்சியும் அவரை நடத்துகின்றார். பெருமானின் திருவடிகளை தொட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறப்பாக நம்முடைய ஐயா அவர்கள் சன்மார்க்க பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த பாடங்கள் அனைத்தும் வள்ளற்பெருமான் எப்படி நமக்காக சொல்லியிருப்பார் என்ற நிலையிலிருந்து அதை ஆராய்ந்து வள்ளலார் வாக்கிலே என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றும் சன்மார்க்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மையமாக கொண்டு நாம் ஒரு நல்ல சன்மார்க்கத்தவராக வாழ வகை செய்கின்றது. சாகாதவனே சன்மார்க்கி என்றாலும் கூட அந்த நிலையை நாம் அடைவதற்கு இதுவே தொடக்க கல்வியாகும். தன்னுடைய ஆராய்ச்சியின் வெளிப்பாடுகளையும் தானறிந்த உண்மைகளையும் தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி இவ்வுயிர்களெல்லாம் என்புற நமக்காக தெய்வ திரு பேராசிரியர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை இந்த சன்மார்க்க ஆசிரியர் பணியின் மூலம் நம்மையெல்லாம் ஆன்மீகத்தில் உய வகை செய்கின்றார்கள். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வந்தனம் கூறி வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு வள்ளலார் வாக்கில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். ஐயா வணக்கம். தங்களுடைய உரையை ஆரம்பம்.
வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திரு அடிகளே. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அடிமலர்களை வணங்கி நம்மை அகத்தும் புறத்தும் ஆண்டு கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற வள்ளற்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுமை அன்பர்களாய் இவ்வுரையை செவிமடுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் வடலூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்துகின்ற இந்த தொடரில் 10வது வகுப்பாக இது நடைபெறுகிறது. இதில் பங்கு பெறும் அன்பர்கள் அனைவரும் பாராட்டுக்கு உரியவர்கள். ஏனென்றால் வள்ளற்பெருமானுடைய சொற்களை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அவர்கள் உலகியல் சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி மிக ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இது மிகவும் அரிது. திருவருளின் உதவியினாலே யார் ஒருவர் பக்குவ நிலை அடைகிறார்களோ அவர்களுக்கே இந்த தேடல் ஏற்படுகிறது. அந்த தேடல் ஏற்பட்டவர்களிலும் சிலரே இந்த முயற்சியோடு விளக்கத்தை பெற முன்வருகிறார்கள். அதனால் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி வள்ளலார் வாக்கில் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்கின்ற தலைப்பிலே வள்ளற் பெருமானுடைய கருத்துக்களை இன்று நாம் சிந்திக்கலாம். வள்ளற் பெருமான் அருப்பெரும் சோதி ஆண்டவரை வேண்டி அதிதீவிர விருப்ப முயற்சியினாலே அருட்சோதியை பெற்றுக்கொண்டவர்கள். அருட்சோதி என்று வள்ளலார் வழங்குவது அருப்பெரும் சோதி ஆண்டவருடைய திருவருளை. முன்னிருந்த அடியவர்களெல்லாம் திருவருள் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வள்ளற் பெருமான் காலத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் எளிமையாக நமக்கெல்லாம் விளங்குமாறு திருவருளை அருட்சோதி என்று கூறுகிறார்கள். ஆண்டவருடைய கருணையை முன்வைத்து கடவுள் என்கின்ற சொல்லுக்கு விளக்கம் தருகின்ற பொழுது அருட்பெரும் சோதி ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆறாம் திருமுறையிலே திருவுருப்பெருமை என்கின்ற பதிகத்திலே பத்து பாடல்களில் இறைவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய கருணையை வாழ்த்தி பாடி மகிழ்கிறார்கள். அருட்பெரும் சோதியாகிய நீ நான் வேண்டிக் கொண்டதினால் எனக்கு அருட்சோதி வழங்கினை வாழி நின் மாண்பே என்று பத்து பாடல்களிலும் குறிப்பிடுகிறார்கள். வாழி நின் மாண்பே என்று மாண்பு என்றால் மிகப்பெரிய சான்றோர்களுடைய குணம். நம்முடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து இறைவன் நமக்கு அருள் புரிவதனாலே அதை மாண்பு என்ற சொல்லிலே பெருமான் அவர்கள் விளக்குகிறார்கள். அடுத்து வருகின்ற பதிகத்திலும் அந்த திருவருளை அருளார் அமுதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் பெருமான் அவர்களுடைய சிந்தனையிலே அருட்பெரும் சோதி ஆண்டவரிடம் திருவருளை வேண்டி பெறுதல் எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. திருவருள் துணையால் பெருமான் அவர்கள் தாம் எண்ணியதையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இருந்து பெருமான் நமக்கு அருளிய அருப்பா கருத்துக்களை நாம் முறையாக பயின்று வந்தோம் என்றால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவின் மூலமாக நம்முடைய உலகியல் வாழ்க்கை எப்படி நடக்க வேண்டும், அருளியல் வாழ்க்கையில் எப்படி நாம் அணுக வேண்டும், அதில் எங்கனம் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற செயல்முறைகளெல்லாம் நமக்கு புலப்படுகின்றன. இதற்கு முன்னர் இருந்த அருளாளர்களும் இந்த செயல்முறைகளை எல்லாம் விளக்கியிருக்கிறார்கள். அவர்கள் பாடல்களில் தெரிவித்திருக்கிறார்கள். 13 நூற்றாண்டிற்கு பின் வந்த சமயாச்சாரியார்கள் அவற்றை தத்துவங்களாக வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். தத்துவ நூல்களாக வகுக்கப்பட்ட நூல்கள் பின்னால் அறிஞர்களினாலே விரிவுரைகளாக ஆக்கப்பட்டன. அந்த விரிவுரைகளிலே உள்ள வேறுபாடுகளினாலே சமயங்கள் மதங்கள் இவற்றின் கொள்கைகள் பலவாறு அறியப்பட்டு அவற்றிலே பல வேறுபாடுகள் கிளம்பின. இந்த வேறுபாடுகளின் காரணமாக தொன்மையாக தொடர்ந்து விளங்கி வந்த சன்மார்க்கம் மக்கள் மனதிலே இருந்து மறையத் தொடங்கியதோ அல்லது அவர்கள் அதை மறக்கத் தொடங்கினார்களோ அல்லது அவர்களை வழிநடத்தியவர்களுடைய அறியாமையினாலே இவர்கள் வழிமாறினார்களோ நமக்கு தெரியவில்லை. வள்ளலார் பெருமானை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மூன்று கட்டளைகளுடன் இப்பூ உலகத்திற்கு அனுப்பி இந்த வழிகளெல்லாம் உண்மையை மறைக்கின்றன, ஆதலால் நீ சென்று எது உண்மையான வழியோ அந்த வழியை அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே மேலுலக இன்பத்தை அடையற்றுகின்ற நிலையை விளக்குக என்று சொல்லி பெருமானை இங்கே அனுப்புகிறார்கள். மிக அருமையான ஒரு பாடலிலே ஆண்டவருடைய கட்டளை மூன்றையும் பெருமான் அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார். சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்குமே மிகவும் மனநமான ஒரு பாடல். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என்னை இந்த உகத்தே இறைவன் வரிவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று பேசுகிறார். மூன்று கருத்துக்களை இந்த பாடல்களிலே தெரிவிக்கிறார்கள். உலக மானிடருடைய நிலையை குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய அகம் என்று குறிப்பிடப்படுகிற ஆன்மா கருப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஆணவத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளக்கம் வெளிப்படவில்லை. ஆனால் அவர்கள் தோல் போர்த்த உடலிலே புறத்தே அனைவரும் வெண்மையாக காணப்படுகிறார்கள். வெண்மைக்கு வெண்மை செய்கின்ற ஆடைகளையும் அணிகலன்களையும் அணிந்து ஒளிமிக்கவர்களாக தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகர்கள் அனைவரையும் இந்த உலகில் இருக்கும் பொழுதே திருத்தி சகத்தே திருத்தி என்று பெருமான் சொல்லுகிறார். திருத்துதல் என்றால் அவற்றில் உள்ள குறைகளை நீக்கி அதை பக்குவம் பெறுவதற்கு ஏற்ற மாதிரி செய்தல். காய்கறி திருத்துதல் என்று நமக்கு வழக்கிலே உள்ள தமிழ் சொல். காய்கறி திருத்துதல் என்றால் என்ன? காம்பு தோல் முதலியவற்றை நீக்கி அந்த காயை சமைப்பதற்கு ஏற்றவாறு உண்ணுவதற்கு ஏற்றவாறு மாற்றுதல். அதை பெருமான் அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகில் இருக்கும் பொழுதே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவர்களை சன்மார்க்க சங்கத்திலே சேர்த்து அதிலே பயிற்சி தந்து அதன் மூலமாக அவர் திருவருள் விளக்கம் பெற்று இவ்வுலகில் இருக்கும் பொழுது மேலுலக இன்பத்தை பெற்று அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற இந்த மூன்று கட்டளைகளை நிறைவேற்ற என்னை ஆண்டவன் இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று குறிப்பிடுகிறார். இந்த மூன்று கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வள்ளலாருக்கு இசைவு தந்து அவற்றிற்குரிய அமைப்புகளையும் வள்ளலாருக்கு விளக்கி அருளுகிறார். சன்மார்க்க சங்கம் தர்மச்சாலை முதலிய எட்டு அறச்சாலைகள், சத்திய ஞான சபை ஆகிய மூன்று அமைப்புகளை வள்ளலார் பெருமான் முதலில் அமைக்கிறார்கள். சங்கம் 1865 தர்மச்சாலையும் அதை தொடர்ந்த ஏனைய சாலைகளும் 1867 அதை தொடர்ந்து 1872 சத்திய ஞான சபையும் அமைக்கப்படுகிறது. இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக அறிவு விளக்கத்தை தருகின்ற கருத்துக்களை செறிவாக அடக்கி கேட்க இனிமையும் உள்ளத்தை உருக்கும் தன்மையும் உடைய 6000 திருவருட்பாடல்களை அருளுகிறார். தத்துவ விளக்கமாகவும் சோத்திரமாகவும் விளங்குகின்ற பாடல்கள். இவற்றை அல்லாது கடிதங்கள், விண்ணப்பங்கள், உரைகள், விளக்கங்கள் என்பவற்றின் மூலமாக ஏனைய நுட்பமான விளக்கங்களை தருகிறார். இவற்றையெல்லாம் பின்பற்றி தானே ஒரு முன்மாதிரியாக இருந்து பெருமான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி காட்டி அந்த பயனை இந்த உலகிலேயே பெறலாம் என்பதை சித்தி வளாகத்திலே இருந்து காட்டுகிறார். ஞான சபையிலும் சித்தி வளாகத்திலும் கொடி கட்டி கொண்டு அடையாளமாக விளங்குகின்ற நிறுவனங்கள் மூலம் உண்மையை விளக்குகிறார். ஆக வள்ளலார் இந்த அமைப்புகளின் மூலமாக மக்களுக்கு புறத்திலும் திருவருட்பா கருத்துகள் மூலமாக அகத்திலே அதாவது அறிவிலும் தெளிவை ஏற்படுத்தி இவ்வுலகில் வாழ்கின்ற பொழுதே நாம் திருந்தி மேலுலக இன்பத்தை அடைய வழிகாட்டுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் படிக்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே விளக்கம் ஏற்படுகிறது. அப்படி பல பதிகங்களிலே உள்ள கருத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு காலம் அனுமதிக்காது. இருந்தாலும் கூட சில பதிகங்கள் மிகவும் செறிவானவை. மிக அழகாக எளிமையான தமிழில் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை எடுத்துத் தருகின்றன. வள்ளலார் பெருமானுடைய பொதுவான கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய பதிகம் ஒன்று சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்கின்ற தலைப்பிலே 6வது திருமுறையிலே காணப்படுகிறது. பழைய பதிப்புகளிலே வேண்டுகோள் என்று உள்ளது. இப்பொழுது வருகிற பதிப்புகளிலே சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்கின்ற தலைப்பினை நாம் பார்க்கலாம். அந்த பதிகத்திலே உள்ள பாடல்கள் அனைத்துமே வேண்டுதலாகத்தான் விளங்குகின்றன. 11 பாடல்கள் உள்ள அந்த பதிகத்தில் வள்ளலாறு பெருமான் இறைவனிடம் நான் வேண்டுதல் கேட்டு அருள் செய்யல் வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை அடிப்படையாக வைக்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்பதை நாம் தொகுத்து அவர்கள் எதன் அடிப்படையிலே அப்படி வேண்டுகிறார்கள் என்பதை பகுத்து தனி மனித அளவிலே நாம் அதை புரிந்து கொள்ளுகிற வகையிலே அதை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தால் சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோள் என்ன, அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய குறிக்கோளை அடைவதற்கு தனி மனிதன் என்ன செய்ய வேண்டும், மனிதர்கள் ஒன்று கூடிய சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், இறைவனிடம் வேண்டி பெற வேண்டிய முறை என்ன என்கின்ற பல அழகான கருத்துக்களை மிக நுட்பமாக பின்னித்தந்திருக்கிறார். நாம் வழிபாட்டிலே மறக்காமல் வேண்டுதல் செய்ய வேண்டிய நிலை வருகின்ற பொழுது இந்த பாடல்களில் ஏதேனும் ஒன்றை அல்லது 11 பாடி நாம் அந்த கருத்துகளிலே ஊற்றம் பெறலாம். அந்த கருத்துகளை ஒருவாறு நான் முறைப்படுத்தி இருக்கிறேன். இந்த முறையிலே இதை அணுகுவதற்கு காரணம் என்ன என்றால், பாடல்களிலே சில உலகியல் சிந்தனைகளை பற்றிய குறிப்புகளை வள்ளலார் தருகிறார். அதனால் உலகியல் வாழ்க்கை நடத்துகின்ற நாம் அந்த சிந்தனைகளை அறிந்து கொண்டு வள்ளலார் எந்த வழியை காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். அந்த விருப்பத்தினாலே இவற்றை இப்பொழுது நான் வகைப்படுத்தி இருக்கின்ற முறையினை கூறி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வள்ளற் பெருமான், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்று முதல் பதிகத்தை தொடங்குகிறார்கள். இதை போன்று எல்லா பதிகங்களிலும் முதல் அடி இதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை விழித்தல் அல்லது அழைத்தல் என்கிற சொல் மட்டும் மாறியிருக்க, அந்த சொல்லிலும் ஒரு அருமை என்னவென்றால் அவை பெரும்பாலும் உறவு சொற்கள். அப்பா, ஐயா, அண்ணா, அத்தா, அம்மா என்று வருகிறது. இறுதியிலே வருகிற 3 பாடல்களிலேதான் கடவுளுடைய விளக்க இயலாத கடந்த நிலையிலே உள்ள பண்புகளை பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அறிவா, அருளா, அமலா என்று சொல்லுகிறார்கள். அந்த 3 சொற்களுமே பொருள் பொதிந்த சொற்கள். அறிவா என்றால் இறைவன், தூய வாலறிவன், பேரறிவன். அருளா என்றால் அவனுடைய ஆற்றல், அருளாற்றல். யாருக்கு அந்த அருள் பயன்படுகிறது என்றால் அடியவர்களுக்கு பயன்படுகிறது. அவன் மலங்களை எல்லாம் கடந்தவன். ஆதலினாலே மலங்களினாலே தாக்கப்பட்டிருக்கின்ற அடியவர்களை காப்பாற்றி அந்த மலங்களை கடந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்ற அருள் உடையவன் என்ற குறிப்போடு அந்த பதிகங்களிலே தருகிறார். அதை போன்று எல்லா பதிகங்களிலே உள்ள எல்லா பாடல்களிலும் 11 பாடல்களிலும் அவர்கள் ஒரு வேண்டுகோளை இருக்கிறார். அந்த வேண்டுகோளை நாம் இந்த உரையினுடைய நிறைவிலே பார்ப்போம். இப்பொழுது நாம் ஒழுங்கு செய்து கொண்ட முறையின்படி வள்ளலார் பெருமான் எப்படி இந்த கருத்துக்களை இணைக்கிறார்கள் அல்லது மாலையாக தொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்தல் வேண்டும் என்கின்ற கருத்தை வள்ளலார் பெருமான் இப்பதிகத்திலே வைக்கிறார். எல்லோரும் ஒற்றுமையாய் வாழ்தல் என்பதை வள்ளலார் பெருமான் பல பாடல்களிலே குறிப்பிடுகிறார்கள். மிகவும் நமக்கு பழக்கமான பாடல், நாம் வேண்டுகின்ற பாடல், கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க, பெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று வருகிற பாடல். நல்லதை நினைத்தால் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் வாழ முடியும். அவர்களிடையே வேற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து, இசைந்து என்றால் பொருந்தி ஒற்றுமையாக என்று பொருள். ஆக பெருமானுடைய உள்ள கிடக்கையே உலகியல் வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான். அந்த ஒற்றுமையாக வாழ்வது எப்படி அமையும், எப்பொழுது அமையும் என்பதற்கும் பெருமான் ஒரு கோடிட்டு காட்டுகிறார். நான்காவது பாடலிலே ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுடராகி உலகியல் நடத்தல் வேண்டும். அந்த சொற்களை நன்றாக கவனியுங்கள். ஒத்தார், உயர்ந்தார், தாழ்ந்தார், மூன்று பிரிவுகளை பெருமான் அவர்கள் கூறுகிறார். சமுதாயத்தை எந்த கோணத்திலே நீங்கள் பார்த்தாலும் இந்த மூன்று பிரிவுகளிலே பிரிக்கலாம். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நடுநிலையிலே உள்ளவர். நமக்கு எல்லோருக்கும் புரியும். வருமானத்தின் அடிப்படையிலே பிரிக்கலாம், படிப்பின் அடிப்படையிலே பிரிக்கலாம், இந்தியா போன்ற நாடுகளிலே சாதியின் அடிப்படையிலே பிரிக்கிறார்கள், ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே தோளின் நிறத்தின் அடிப்படையிலே பிரிக்கிறார்கள். இது அல்லாமல் இன்னது என்று இலக்கணம் சொல்லப்படாமல், விளக்கம் சொல்ல முடியாமல் நம்முடைய சமூக மக்களிடையே ஒரு கணக்கு இருக்கிறது. இவர்கள் மேல்மட்டத்தை சேர்ந்தவள், இவர் தாழ்ந்தவர், இவர் நடுநிலையிலே உள்ளவர் என்று நாம் பிரிக்கிறோம். அதற்கு சமூக அந்தஸ்து என்றும் சமூக நிலை என்றும் நாம் பெயர் கொடுக்கிறோம். சோஷியல் ஸ்டேட்டஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். இதன்படி இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் கூட தங்களுடைய கொள்கைகளை வகுக்கின்றன. மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மூன்று நிலைகளை ஒவ்வொரு நிலையிலேயே இரண்டு பிரிவுகள் இருப்பதாக கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக மேல்நிலையிலே உள்ளவர்கள் இரண்டாக பிரிக்கலாம். மேல் மேல்நிலையிலே உள்ளவர்கள், கீழ் மேல்நிலையிலே உள்ளவர்கள். அதை போல நடுநிலையிலே உள்ளவர்கள் மேல் நடுநிலை, கீழ் நடுநிலை. அதை போன்று கீழ்நிலையிலே உள்ளவர்கள் மேல் கீழ்நிலையில் உள்ளவர்கள், கீழ் கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்று ஆங்கிலத்திலே இதை பற்றி ஆய்வு செய்து வருகிற கட்டுரைகளிலே அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் என்று பிரித்து அப்பர் கிளாஸில் இரண்டு பிரிவுகள் உள்ளன, அப்பர் அப்பர், லோயர் அப்பர் என்று அதை கூறுகிறார்கள். அதை போல மிடில் கிளாஸில் இரண்டு பிரிவுகள் உள்ளன, அப்பர் மிடில், லோயர் மிடில் என்று. அதை போன்று லோயர் கிளாஸ் என்று சொல்லுவதை அப்பர் லோயர், லோயர் லோயர் என்று சொல்லுகிறார்கள். ஆக எப்படி கூறினாலும் அடிப்படையிலே மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நடுநிலையிலே இருக்கக்கூடியவர். வள்ளற்பெருமான் பொருளாதார ரீதியானாலும் வேறு என்ன காரணமானாலும் இந்த மூன்று பகுப்புகளை தவிர வேறு பகுப்புகளை நாம் செய்ய முடியாது என்று உணர்ந்தவர்கள் மிக அருமையாக பண்பான சொற்களினாலே அவற்றை சுட்டி காட்டுகிறார்கள். ஒத்தார், சமநிலையிலே உள்ளவர்கள், உயர்ந்தார், தாழ்ந்தார், எவரும் ஒருமையுடராகி உலகியல் நடத்தல் வேண்டும். இதிலே ஒரு அடிப்படையான கருத்தை பெருமான் வைக்கிறார்கள். முந்திய பாடலிலே எப்படி எல்லோரும் இசைந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த கருத்தை இங்கு பெருமான் கொண்டு வருகிறார்கள். உயர்ந்தவர்கள் விட்டு கொடுத்து நடுநிலைக்கு இறங்க வேண்டும், தாழ்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு நடுநிலைக்கு ஏற வேண்டும். ஆக இவர்கள் மூவருமே ஒன்று சேருவதற்கு ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். உயர்ந்தவர்கள் விட்டு கொடுத்து தன்னிலைக்கு வரும் பொழுதும், தாழ்ந்தவர்கள் முயற்சியினாலும் ஏனைய காரணங்களினாலும் தன்னிலைக்கு ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களையும் அணைத்துக் கொள்ளுகின்ற பண்பு நடுநிலையிலே உள்ளவர்களுக்கு வேண்டும். இது ஒரு மனமாற்றத்தினாலே ஏற்பட வேண்டும். அந்த மனமாற்றத்திற்கு சட்டம் உதவி செய்ய வேண்டும். மனமாற்றமும் சட்டமும் கொண்டு வருகின்ற அந்த மலர்ச்சிக்கு நல்ல ஆட்சி செய்கின்றவர்கள் அருள் நயந்த நன்மார்க்கர் வழிநடத்த வேண்டும். எங்கே அப்படி ஆட்சி அமையவில்லையோ அது கருணை இல்லாத ஆட்சி, அது கடுகி ஒழிக என்று மனம் நொந்து வள்ளற் பெருமான் பாடுகிறார். ஆக இப்படி ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் எவரும் ஒருமையுடராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கத்தை உலக மக்கள் பின்பற்றினால்தான் இது சாத்தியமாகும், நடைமுறையிலே சாத்தியமாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே பெருமான் குறிப்பிடுவார்கள், எங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லையோ அந்த மக்களிடையே காட்டிலே இருப்பது போல ஒழுக்கம் நிலவாது என்று குறிப்பிடுவார்கள். அதை போன்று இந்த உலக மக்களெல்லாம் ஓர் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை பெருமான் அவர்கள் ஐந்தாவது பாடலிலே வைக்கிறார்கள். வரைசேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் உடல் வேண்டும். வள்ளலார் பெருமான் ஒழுக்கம் என்கின்ற சொற்களை பல இடங்களிலே கையாளுகிறார். அப்படி கையாளப்படுகின்ற இடங்களிலே எல்லாம் நாம் உற்று நோக்கினால் தவம் என்கின்ற ஒரு பழமையான சொல், அந்த சொல்லுக்கு மாற்றாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்களோ என்று கருத தோன்றுகிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் பெருமான் அவர்கள் தவத்தை பல இடங்களிலே வற்புறுத்தி இருக்கிறார். அந்த தவத்தினுடைய விளக்கமாக உண்மை நெறி என்கின்ற தலைப்பிலே உரைநடையிலே ஒரு குறிப்பு வருகிறது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், சீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதை நாம் நுட்பமாக பார்த்தால் அவையெல்லாம் தவத்தினுடைய இயல்புகளைத்தான் விளக்குகின்றன. உடலாலே செய்தால் அதற்கு பெயர் உழைப்பு, மனதாலே செய்தால் அது பண்படுத்துதல், மனதை பண்படுத்துதல், அது தவம். எனவே பெருமான் அவர்கள் இந்த கோணத்திலே பார்க்கிறார்கள், இந்த உலகம் ஓர் ஒழுக்கத்திற்கு வர வேண்டும். என்ன ஒழுக்கத்திற்கு வர வேண்டும் என்கிற விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். முதலில் கொலை தவிர்த்தல் வேண்டும், அடுத்து அதை தொடர்ந்து புலை தவிர்த்தல் வேண்டும் என்று பேசுகிறார். கொலையும் புலையும் இரண்டும் தவிர்த்தல் வேண்டும். சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து உவத்தல் வேண்டும். எங்கே கொலை புலை இல்லையோ அங்கே எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. எவ்வுயிரும் புரிந்து உவத்தல் வேண்டும். உவகை, உவகை மனதிலே இருந்து வருகின்ற மகிழ்ச்சி. ஆக குறை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து உவத்தல் வேண்டும் என்று அந்த ஒழுக்கத்து கோட்பாட்டில் முதலில் கொலை புலை தவிர்த்தலை அடிப்படையாக வைக்கிறார்கள். சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை ஒழுக்கம். அடுத்து இந்த ஒழுக்கத்திற்கு வந்த மனிதர்கள் மன ரீதியாக மாறுபட வேண்டும். சில மாற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அடிப்படையாக பெருமான் வைப்பது சாதி, இரண்டாவது சமயம். நாம் அனைவரும் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இந்த சாதி, சமயம் ஆகியவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பச்சாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்றுதானே திருவிண்ணப்பத்திலே நிறைவு பத்தியிலே பெருமான் வேண்டுகோள் வைக்கிறார்கள். ஆக அடிப்படை இல்லாத சாதியும் தத்துவங்களின் அடிப்படையிலே அமைந்து ஆனால் ஆச்சாரங்களின் காரணமாக பல வேறுபாடுகளை மக்களிடையே புகுவதற்கு அனுமதி தந்த சமய வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சாதி பொய் என்பதை நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் பெருமானுடைய மிகப்பெரிய முயற்சி சாதியை முறியடிப்பதுதான். அவர்களுடைய செயல்கள், அருட்செயல்கள் எல்லாவற்றிலுமே இந்த சாதியை கடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை இருக்கிறது. பெருமான் அவர்கள்தான் அதை முதலிலே தனி அருளாளராக இருந்து ஒரு போர்க்கொடி ஏந்தி அதை நடத்தினார்கள் என்று நாம் சொல்லலாம். தனி மனிதராக போராடியவர்கள் சாதிக்கியது. ஏனென்றால் வேதங்களிலே உள்ளது என்று நாம் அறிகிறோம். பின்னாளிலே வேதங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டன என்று சில நூல்களிலே, வடமொழி நூல்களிலே உள்ளன என்பதையும் நாம் அறிவோம். அவற்றினுடைய தாக்கத்தினாலே ஒரு 500-600 நூற்றாண்டுகளாக நாம் இந்த கொடுமையை சந்தித்து வருகிறோம். நம்முடைய சமுதாயம் சந்தித்து வருகிறது. ஆதலால் பெருமான் அவர்கள் தனி மனிதராக 19ஆம் நூற்றாண்டிலே முதன் முதலிலே சாதி கொடுமையை எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார். அதனால் இச்சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்து எவ்வுலகம் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கடவுளிடத்தில் வைக்கிறார். தர்மச்சாலையிலேயும் சமபந்தியின் மூலமாக சாதியினுடைய விதியை உடைக்கிறார். 8 அறச்சாலைகளிலே கல்வி சாலை ஒரு சாலை அல்லவா, அந்த சாலையிலே ஆண் பெண் முதியவர்கள் இளைஞர்கள் அனைவரும் பாலகர்கள் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஒரு சமுதாய மேம்பாட்டு செயலை அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். அதனால் பெருமான் அவர்கள் பொதுவாக சமுதாய மேம்பாட்டுக்கு உள்ள அடிப்படை ஒழுக்கத்தை இங்கே பேசுகிறார். குலைகுறை தவிர்த்தலும் சாதி சமய வேறுபாடுகளை தவிர்த்தலும் மிகவும் அவசியம். எதற்கு என்றால் சமுதாய அளவிலே மக்கள் கூட்டமாக வாழ்கின்ற அமைப்புகளிலே இந்த ஒழுக்கத்திற்கு வருவதற்கு. இப்படி ஒரு ஒழுக்கம் வர வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் அடிப்படையாக வேண்டும். இந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கிற இடத்திலேதான் இந்த பொதுவான ஒழுக்கம் வரும். ஆக மனநன்மை யாரிடம் உள்ளதோ அவர்கள் இயல்பாகவே இன நன்மை உடையவர்களாக இருப்பார்கள். மனநல்லார் இனம் நல்லார் என்று வள்ளுவர் கூறுகின்ற கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். ஆக பெருமான் அவர்கள் அடுத்தது தனி மனித ஒழுக்கத்திற்கு வருகிறார். 8வது பாடலிலே இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்த்து எவ்வுலகும் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தாற்போல் 9வது பாடலிலே அந்த தனி மனித ஒழுக்கத்தை பேசுகிறார்கள். சரியாத கரணமெல்லாம் சிரித்து அடக்கல் வேண்டும். சரியாத கரணம் என்றால் இங்கே உட்கருவிகள் 4. இதை வடமொழியிலே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்வார்கள். தமிழிலே மனம் அறிவு நினைவு முனைவு என்று பேசுவார்கள். இந்த உடலை உள்ளிருந்து இயக்குகின்ற கண்ணுக்கு புலப்படாத நுட்பமான ஆற்றல் உடையவை, அந்த ஆற்றல் உடையவை கருவிகள் என்று தத்துவத்திலே குறிப்பிட்டு கூறப்படும். அவை கரணம். அவை சரியாதவை என்றால் என்ன பொருள் என்றால் எப்பொழுதும் அது உலக பார்வையிலே பறந்து வெளிச்செல்லும், உள் செல்லாது. உள் திரும்பினால்தான் தெளிவு வரும். வெளியிலே பறந்து செல்வதனாலே உலகியல் அறிவு ஏற்படும். ஆனால் அந்த உலகியல் அறிவே உட்திரும்ப விடாமல் இவர்களை தடை செய்யும். அதனாலே பெருமான் அவர்கள் குறிப்பு தருகிறார்கள், தெரியாத கரணமெல்லாம் செறித்து அடக்கல் வேண்டும். செறித்தல் என்றால் என்ன? செறிவு, உள்ளே அடங்கி ஆழமாக நுட்பமாக இருத்தல் செறிவு. அதனாலே கரணங்கள் உள் திரும்ப வேண்டும் என்றால் நமக்கு முன்னுள்ள அருளாளர்கள் எளிமையாக ஒரு உத்தியை தந்திருக்கிறார்கள். நினைத்தல் அல்லது தியானத்தின் மூலம் இது சாத்தியம் என்று பெருமானவர்கள் நித்திய கர்ம விதியிலே முதல் பகுதியான பொது பகுதியிலே இறுதி பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி என்று சொல்லுகிறார்கள். அதனால் இது அடிப்படையான முறை, முதல் படி. இதை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆதலினால் இந்த குறிப்போடு நிறுத்திக் கொள்கிறேன். சிரித்து அடக்கல் வேண்டும். மனம் கட்டுக்கடங்காது இயங்குகின்ற ஒரு கருவி. அதை தன் விருப்பப்படி விடுதல் கூடாது என்பது அருளாளர்கள் நமக்கு காட்டுகின்ற வழி. அதை வலிந்து அடக்கல் வேண்டும் என்றும் அருளாளர்கள் சொல்லவில்லை. அதன் வழியிலேயே சென்று அதனை அடக்கி நம் வசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய வழிகாட்டு. ஆதலால் கரணமெல்லாம் சிரித்து அடக்கலுக்கு இணைத்தல் அல்லது தியானம் ஒரு சாதனம் அல்லது வழி. 10வது பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அணுத்துணையும் சினங்காமும் அடையாமை வேண்டும் என்று ஒரு குறிப்பு தருகிறார். அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை வேண்டும் என்பது அவருடைய சொற்கள். அணுத்துணை என்பதை நன்றாக சிந்தியுங்கள். பெயரளவிற்கு கூட சினங்காமம் இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். அதை அப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அணுவை நாம் சிலர் கருத்திலே கொள்ள இயலாது. இவர்கள் சினம் காமம் என்று குறிப்பிடக்கூடிய இரண்டும் ஒருவரிடம் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால் பெயரளவிற்கு கூட அது இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன என்றால் அவருக்கு அந்த இரண்டின் பெயரும் தெரியாது, அந்த இரண்டும் அடிப்படையிலேயே அவரிடம் காணப்படவில்லை என்று பொருள். தத்துவங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றின் செயல்களினாலேயும் ஏனைய தத்துவங்களினுடைய காரியங்களினாலேயுமே இந்த சினம் காமம் முதலியவை ஏற்படுகின்றன. ஆதலினாலே சினம் காமம் என்பவை தாத்துவிகங்கள் அல்லது தத்துவங்களுடைய செயல்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக தாத்துவிகம் அல்லது தத்துவங்களுடைய செயல்களாக இருக்கின்ற அறுபகை ஆறு பகைவர்களுடைய நட்பு அல்லது நெருக்கம் அல்லது பழக்கம் இருக்கவே கூடாது என்று வள்ளலார் பெருமான் சொல்லுகிறார். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். தெய்வமணி மாலையிலே பெருமான் அவர்கள் இந்த ஆறு குணங்களையும் தீய குணங்களையும் கொலை என்னும் பாதகத்தரோடு சேர்த்து எழுவராக குறிப்பிட்டு பாடியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆதலால் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்கிற சினம் காமம், அடுத்தது அதை தொடர்ந்து வருகின்ற மோகம் செருக்கு பொறாமை முதலியவற்றை சேர்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த ஆறு உட்பகைவரும் அடையாமை வேண்டும் என்றே சொல்லுகிறார். நம்மை அணுக விடக்கூடாது என்பதுதான் உட்பொருள். ஆக கொலை தவிர்த்தல், கொலை தவிர்த்தல், சாதி சமய வேறுபாடுகளை தவிர்த்தல், இவை பொதுவாக உள்ள ஒழுக்க நெறி, சமுதாயத்திற்குள்ள ஒழுக்க நெறி. கரணங்களை சிரித்து அடக்குதல், சினங்காம அடையாமை இருத்தல், இது தனி மனித ஒழுக்கத்திற்குரியது. இந்த பயிற்சியின் காரணமாக மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றின் வலிமையை கடக்க வேண்டும். ஆணவம் என்பது மனிதனுடைய அறிவு விளக்கத்தை தடை செய்வது, திரை போல மேகம் போல பனிமூட்டம் போல தடை செய்வது, அறிவினுடைய விளக்கத்தை குறைப்பது. அதன் காரணமாக தன்னையும் ஆன்மா அறிய இயல்வதில்லை, தன்னை வழிநடத்துகின்ற தலைவனையும் அறிய விடுவதில்லை ஆணவம். ஆணவம் இருள் என்றே தத்துவ அறிஞர்களினாலே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒரு இருள் சூழ்ந்த அறையிலே நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே உள்ள பொருள்கள் உள்ளன என்பதாவது நமக்கு புலப்படும், அது இருள் இருக்கிறது என்பதாவது நமக்கு புலப்படும், பொருள் புலப்படவில்லை என்றாலும் கூட. ஆனால் ஆணவத்தினுடைய இயல்பு தன்னையும் காட்டாது தலைவனையும் காட்டாது என்று மிக நுட்பமாக அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அதனால ஆணவம் நம்மை மறைத்திருக்கிறது என்று ஆன்மாக்கள் அறிய மாட்டார். அதனால இந்த இருளிலே இருந்து வெளிவர வேண்டும், அதை அறுத்து நிற்றல் வேண்டும் என்றால் என்ன பொருள் என்றால் அதனுடைய வலிமையை மீறி கடந்து ஆன்மாக்கள் தெளிவை பக்குவத்தை அடைய வேண்டும். கண்மம் முன் பிறவிகளிலே செய்கின்ற வினைகளின் காரணமாக சேர்ந்து தொகுப்பு அதனுடைய பயன், நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகளினாலும் இருக்கலாம். வாயை இறைவன் நமக்கு எதற்காக அளித்திருக்கிறான் என்றால் சிறிது அறிவு விளக்கம் பெறுவதற்காக அளித்திருக்கின்றான். இந்த மாயைதான் இந்த தத்துவங்களுக்கு அடிப்படையாக விளங்குவது. இந்த தத்துவங்கள் நமக்கு விளக்கத்தை தரும், ஆனால் அதே சமயத்தில் மயக்கவும் செய்யும், மாயை மயக்கவும் செய்யும் என்பது அறிஞர்கள் தருகிற விளக்கம். பெருமான் அவர்கள் ஆறாம் திருமுறை பாடலிலே அணி மாயை விளக்கு ஏற்றி என்றே பெருமான் குறிப்பிடுகிறார். ஆக மாயை விளக்கம் தரக்கூடியது, ஆனால் நாம் மிகவும் விழித்திருந்தால்தான் அந்த விளக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள இயலும் என்கின்ற உட்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆணவம் கண்மம் மாயையினாலே தடைபட்டு பிறவியினுடைய குறிக்கோள் அடையாமல் இறந்து போகக்கூடாது என்பது வள்ளல் பெருமானுடைய அடிப்படையான கருத்து. இதைத்தான் ஜீவாரண்ய ஒழுக்கத்திலே முதல் பத்தியிலேயே தெரிவிக்கிறார்கள். காலமுள்ள போதே விரைந்து அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும் என்பது அவர்கள் நிறைவு பாடல் பதினொன்றாவது பாடலிலே உள்ள அவர்களுடைய வேண்டுகோள். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் இறப்பு இல்லை. இந்த தேகத்தையே அருள் தேகமாக மாற்றிக் கொள்ளுகின்ற சிறப்புதான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உண்டு, அதை இங்கே நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது இந்த ரெண்டு கருத்துகளையும் சேர்த்து சிந்தியுங்கள். சமுதாய ஒழுக்கம் ஒன்று, அதற்கு அடிப்படையாக அமைகின்ற தனிமனித ஒழுக்கம் ஒன்று, இந்த இரண்டும் பின்பற்றப்பட்டால் அடைகின்ற மிகப்பெரிய சிறப்பாகிய மரணமில்லா பெருவாழ்வு. ஆக இதை முன்வைக்கிறார்கள் பெருமானவர்கள். உலகம் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி இந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகம் என்பது ஆகுபெயர், அது அங்கே மக்களை குறிக்கும், அது வாழ்கின்ற மனிதர்களை குறிக்கும். இதற்கு ஒரு அதிதெய்வீர விருப்ப முயற்சி அன்பர்களிடையே வேண்டும். இந்த அதிதெய்வீர விருப்ப முயற்சி இருக்கிற பொழுதுதான் இந்த நிலையை நாம் அடைய முடியும். இதற்கு உதவி செய்வது சிவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிற உயிரிழக்கம். அதனால் பெருமான் அவர்கள் முதல் பாடலிலே அதை வைத்து அதன் அடிப்படையாக விளக்கங்களை மேற்கொண்டு இணைக்கிறார்கள். ஆறுயிர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பெருமான் அவர்கள் முதல் பாடலிலே இரண்டாவது அடியாக அந்த கருத்தை குறிப்பிட்டாலும் அந்த பாடலினுடைய முதல் கருத்தே அதுவாக அமைந்திருக்கிறது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அன்பு என்பது நமக்கு உலகியலிலே புரிந்தவரை நம் குடும்பம், நம் உற்றார் உறவினர், நமக்கு வேண்டியவர்கள் பிரியமானவர்கள் இவர்களிடம் காட்டுகின்ற உணர்வு என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அதனுடைய இலக்கணம் என்ன என்று பெருமான் விரிக்கிறார்கள். இரண்டாவது பாடலிலே சொல்லுகிறார்கள், நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும். நான் ஒருவரை நேசிக்கிறேன் என்றால் அந்த உயிர் நையாத வண்ணம், நைதல் என்றால் துன்பத்தினாலே இழத்தல். ஒரு துணி நைந்து போயிற்று, அதில் உள்ள இலைகள், நூல் இலைகள் நைந்து போயின என்று பேசுகிறோம் அல்லவா? அப்படி உயிர்களை காத்திடுதல் வேண்டும். ஆக யாரிடம் அன்பு செய்கிறோமோ அவர்களை காக்கின்ற கடமை நமக்கு வந்து சேர்கிறது. எப்படி காத்திடுதல் வேண்டும் என்று சொன்னால், அடுத்த மூன்றாவது பாடலிலே பேசுகிறார்கள், உள்நாடி உயிர்கள் உறும் துயர் தவிர்த்தல் வேண்டும். உள்ளே ஆய்ந்து பார்த்து அந்த உயிர் எப்படி துன்பமடைந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த துன்பத்தை தவிர்த்து அந்த உயிருக்கு மன நிறைவை, திருப்தி இன்பத்தை அளிக்க வேண்டும். இங்கனம் எல்லா உயிர்களுக்கும் செய்ய வேண்டும் என்று எட்டாவது பாடலிலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள். இச்சார்புமாகி உயிர்க்கு இடம் புரிதல் வேண்டும். ஆக தனி மனிதர்கள் முதன் முதலிலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு ஒழுக்கத்தை பின்பற்றுகிற பொழுதே உயிர்களிடம் இரக்கத்தை காட்ட வேண்டும் என்பது சுத்த சன்மார்க்கம் காட்டுகிற வழி. ஜீவாருண்ய ஒழுக்கத்தில் மட்டும் இதை பேசுகிறார் என்று நாம் எண்ண வேண்டாம். நித்திய கர்ம விதியை பேச வந்தவர் நாம் முதலிலே சிந்தித்த அதே பத்தியிலே பேசுகிறார்கள். இந்த புருவ மத்தியில் தியானத்திற்கு உள்ள பகுதியில், இந்த புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்னும் தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்து உண்மையான அன்பையும் உயிர்களிடத்து உண்மையான இரக்கத்தையும் வைத்து என்று இணைக்கிறார்கள். இது ஒரு அருமையான பத்தி. பெருமான் அவர்கள் வற்புறுத்துகின்ற மூன்று கருத்துக்களை அதிலே இணைக்கிறார்கள். இதை மிகவும் ஊன்றி நுட்பமாக அன்பர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தியானத்தை பற்றி சொன்னவர்கள் அந்த தியானத்திற்கு அடிப்படை என்ன என்றால் கடவுளிடம் உண்மையான அன்பும் உயிர்களிடத்து உண்மையான இரக்கமும் என்று. இந்த இரண்டும் இல்லை என்றால் தியானம் நிறைவு பெறாது. என்னதான் தியானத்திலே வல்லமை பெற்றாலும் கூட முழு பலனை எய்த இயலாது என்பது அங்கே கருத்து. ஆதலால் பெருமான் அவர்கள் மிகவும் நுட்பமாக இந்த கருத்தை அங்கே பேசியிருக்கிறார்கள். அதே கருத்தை மிகவும் எளிமையாக தெளிவாக சுத்த சன்மார்க்க வேண்டுகோளிலே இப்பொழுது நாம் சிந்தித்த நான்கு பாடல்களிலே சுட்டி காட்டுகிறார். எனவே உயிர்களுக்கு உண்மையான இரக்கம் வைத்திடல். அதன் பின்பு இப்படி செய்கிற ஒழுக்கங்கள் எல்லாம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் அல்லவா? அதனால் பெருமான் அவர்கள் இந்த குரட்பா போல பாடுகிறார்களே, எல்லாம் செயல்கூடும் என்று. அந்த பாடலை போன்று இதெல்லாம் செயல்கூட வேண்டும் என்றால் இறையருள் அல்லவா வேண்டும். அதனால் அந்த இறையருளை துதித்தலை பாடலிலே அடுத்து சொல்லுவது. துதித்தல் என்றால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய பகுதி விண்ணப்பத்தில் மூன்றாவது விண்ணப்பம். சிறு விண்ணப்பம், பெரு விண்ணப்பம், ஞான விண்ணப்பம், சங்க விண்ணப்பம் என்று நாம் சுருக்கமாக கூறுவது வழக்கம். ஞான விண்ணப்பம் கடவுள் வழிபாட்டு முறையை தெரிவிக்கிறது. கடவுளை துதித்தல், தியானித்தல் அல்லது நினைத்தல், அறிதல் ஆகிய இந்த மூன்றும் கடவுள் வழிபாடு என்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது ஞான விண்ணப்பம். அதனால் துதிப்பார் துதிக்கும் வண்ணங்களும், கருதுவார் கருதும் வண்ணங்களும், அறிவார் அறியும் அறியும் வண்ணங்களுமாகிய அருட்பெரும் சோதி ஆண்டவர் என்று ஆண்டவருக்கு இலக்கணம் தருகின்ற பொழுதே மிக அழகாக நுட்பமாக அதை விளக்கியிருக்கிறார். அந்த கருத்தை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். அதனால் பெருமான் அவர்கள் இந்த கோணத்திலே நான்கு பாடல்களிலே துதித்தலை பற்றி பேசுகிறார். முதல் பாடலிலேயே எந்தெனது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் சென்றே எந்தெனது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் என்று சொன்னால் எவ்வுலகமாக இருந்தாலும் ஆன்மாக்கள் என் நிலையிலே இருந்தாலும் இறையருளை துதித்தல் வேண்டும் என்ற கருத்து. உலகியலிலே இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் மனிதர்கள் எங்கிருந்தாலும் ஒரு நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட இறையருளை துதித்தல் வேண்டும், அருட்புகழை இயங்கியிடல் வேண்டும். புகழை துதித்தல் என்றுதானே ஞான விண்ணப்பத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதை இங்கே மிக அழகாக முதல் பாடலிலேயே மூன்றாவது பாடலிலே இன்னும் கொஞ்சம் நயமாக கூறுகிறார்கள். பண்ணார நிந்தனையே பாடி உடல் வேண்டும், பண்ணோடு பாடினால் பாடல் நயம் மனத்தை உருக்கும், ஆதலால் பண்ணார நிந்தனையே பாடி உடல் வேண்டும் என்று பேசுகிறார். ஒன்பதாவது பாடலிலே பெருமான் நிந்தனை பாடி ஆடுதல் வேண்டுவனே என்று சொல்லி துதித்தலை நான் மறந்துவிடக் கூடாது என்று மறைமுகமாக சொல்லுகிறார். பதினோராவது பாடல் நிறைவு பாடலிலேயும் அந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும் என்று. அதனால எந்த நிலைக்கு சென்றாலும் அருளாளர்கள் சேவடி என்றால் திருவருள், அந்த திருவுளை பாடி நிற்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆக எந்த நிலையிலுமே அருளாளர்கள் இறையருளை அணுகுவளவேனும் மறக்க மாட்டார்கள், தொடர்ந்து அந்த சிந்தனையிலேயே இருப்பார்கள். அதை நமக்கு கற்றுத்திருக்கிறார். ஆக இறையருளை தொடர்ந்து துதித்தல், இரவல்ல பகலல்ல எப்பொழுதும் துதித்தல் அடிப்படை என்பது வல்லற்பெருமான் சொல்லுகின்ற. இதை போல தனி மனித ஒழுக்கம் வந்து தனி மனிதர்கள் இன்னும் துதித்தலில் ஈடுபட்டால் எல்லா உயிர்களும் திருந்தி மனம் பண்பட்டு சன்மார்க்க பொதுவிற்கு வருவார்கள், அவர்களே விரும்பி வருவார்கள். அப்படி விரும்பி வருகிறவர்களில் மிகவும் மகிழ்ச்சியோடு இறையருளை ஏற்றுவார்கள், பாடுவார்கள். அந்த கருத்தை குறிப்பிடுகிறார்கள் நிறைவு பாடலிலே. கமயாதி அடைந்து உயிர்கள் எல்லாம் சன்மார்க்கம் காதலித்தே திருப்புதுவை கழித்து ஏத்தல் வேண்டும் என்று. ஆக சன்மார்க்கத்தை விரும்பி வந்து அவர்களெல்லாம் போற்றுதல் வேண்டும் என்று பெருமான் விளக்கம் பெறுகிறார். இதற்கு அடுத்தபடியாக வள்ளலார் பெருமான் தனிப்பட்ட முறையிலே அருட்பெரும் சூதி ஆண்டவரிடம் ஒரு வரம் வேண்டுகிறார்கள். என்னை அடுத்தவர், அடுத்தவர் என்றால் என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடன் பழகி வருகிறவர்கள், என்னை அடுத்தவர்கள் எல்லாம் என்னுடைய கொள்கையை பின்பற்றி சன்மார்க்கத்திலே இணைந்து வருகிறவர்கள் ஆகிய இவர்களெல்லாம் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்களுடைய துன்பத்தை தவிர்த்து அவர்களுக்கு இன்பு தரல் வேண்டும். ஏனென்றால் ஆறுயிர்களுக்கு நான் அன்பு செயல் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அல்லவா. அதனாலே என்னை அடுத்தார் தமக்கு எல்லாம் இன்பு தரல் வேண்டும் என்று எட்டாவது பாடலிலே பாடுகிறார். அதே போல பத்தாவது பாடலிலே என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் என்று பாடுகிறார்கள். சுகம் என்பது அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தை அப்படியே குறிக்கின்ற ஒரு சொல். ஆக எச்சாகுமாகி உயிர்க்கு இதம் புரிதல் வேண்டும், என்னை அடுத்தார் தமக்கு எல்லாம் இன்பு தரல் வேண்டும் என்று அந்த இரண்டையும் இணைத்து பார்த்தால் அன்பு செய்து உயிர்களுக்கு இதம் நன்மை புரிந்து அதனாலே அந்த உயிர்களுக்கெல்லாம் நான் இன்பு தர வேண்டும், அதிலும் குறிப்பாக என்னை அடுத்தார் என்னை சார்ந்தார் தமக்கெல்லாம் இன்பு தர வேண்டும் என்று சன்மார்க்கத்திலே தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாம் இன்பு தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகிறார். ஆக சன்மார்க்க அன்பர்கள் சார்பிலே வள்ளலார் பெருமானே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். இதே போல பத்தாவது பாடலிலே சொல்லுகிற பொழுது சன்மார்க்க அன்பர்கள் மட்டுமல்லாமல் ஏனைய உலகத்தவரும் இந்த இன்பத்தை அடைதல் வேண்டும் என்று பொதுவான வேண்டுகோளை அங்கே வைக்கிறார்கள். அது அவர்களுடைய இரக்க சிந்தனையை காட்டுகிறது. சன்மார்க்கம் தன் வழியிலே வராதவர்களுக்காகவும் கூட இறைவனிடம் வாதாடி பெறுகின்ற ஒரு பெருந்தன்மையை உடையது என்பதை சுட்டி காட்டுகிறது. எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் என்று பெருமானவர்கள் பேசுகிறார். விண்ணப்பத்தை ஊந்தி கவனித்தால் சிறு விண்ணப்பத்திலும் சங்க விண்ணப்பத்திலும் நிறைவு பற்றியிலே ஒன்றை காணலாம். எங்களை போன்று இத்தேகத்தை பெற்ற அடியவர்களுக்கும் என்று சொல்லி அங்கே வற்புறுத்துகிறார்கள் பெருமான். அதனாலே எங்களுக்கு விளக்கம் தந்தால் மட்டும் போதாது, இதே திருவருள் விளக்கத்தை இதை போன்று மனித தேகத்தை பெற்ற அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் அங்கே அடிப்படையாக வள்ளலார் பெருமான் காட்டுகிறார். எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் என்று பெருமான் அவர்கள் வற்புறுத்துவதின் காரணம் அதுதான். வள்ளலார் பெருமான் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இங்கு அவதாரம் செய்தவர்கள். அதனால் ஆண்டவனிடம் மகவாக சில உரிமைகளை வேண்டி பெறுகிறார். அந்த உரிமைகள் உள்ளன, அவற்றை மீண்டும் எடுத்து கூறி பெறுகிறார். ஆண்டவர் அற்புறம் ஜோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு அருள் புரிகின்ற பொழுது சொல்லுகிறார், ஆணை ஆணை நீ அஞ்சலை அஞ்சலை என்று அவர் திருவருள் மீது ஆணையிட்டு நீ அச்சப்பட வேண்டாம், உனக்கு அருட்சோதியை நாம் தந்தனம், உன்னுடைய மனதிலே ஓடுகின்ற சிந்தனையை நாம் அறிந்தனம், அதன்படியே நீ செயல்படுக என்று சொல்லி அந்த செயல்படுவதற்குரிய அதிகாரத்தையும் தருகிறார். அதனாலே பெருமான் அவர்கள் உரிமையோடு வேண்டுகிறார்கள். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்து ஓங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். திருவருளை நான் செயல்படுத்துவதற்கு துணையாக கொள்ள வேண்டும் என்று பெருமான் கூறுகிறார். இரண்டாவது பாடலிலே எய்யாத அருட்சோதி என் கையுறல் வேண்டும் என்று, நீ நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ளுகிற வகையிலே அந்த திருவருளை தர வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். நான்காவது பாடலிலே அருப்பெரும் சோதியை பெற்று அகம் கழித்தல் வேண்டும் என்று, அதனை பெற்றுக்கொண்டு மட்டும் அல்லாமல் அருப்பெரும் சோதி ஆண்டவரையும் பெற்றுக்கொண்டு அவருடைய இயல்புகளிலே தன்னை ஒன்றாக இணைத்துக் கொண்டு, அதாவது கடவுள் மயமாகி அதை அந்த சுகத்தையும் பெற்று அகம் கழித்தல் வேண்டும் என்றும், அருப்பெரும் சோதியை பெற்றே அகமகிழ்தல் வேண்டும் என்றும் மீண்டும் ஐந்தாவது பாடலிலே சொல்லியும் மகிழ்கிறார்கள். இதற்கு ஒரு அடிப்படையான தத்துவ காரணம் ஒன்று உண்டு. அருட்சோதியை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவருடைய சம்மதம் இல்லாமல் எந்த செயலையும் வள்ளலார் செய்வதில்லை. ஒவ்வொரு அருட்செயலை செய்கின்ற பொழுதும் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டு அவர் சம்மதத்தின் பேரில் தான் செய்கிறார். இது எப்படி தெரிகிறது என்றால், வள்ளலார் பெருமான் எழுதிய கடிதங்களிலே பார்த்தால், நான் சென்னைக்கு வருவதாக இருக்கிறேன், ஆண்டவரிடம் உத்தரவு கேட்டிருக்கிறேன், இன்னும் சற்று பொறு என்று அங்கே உத்தரவாகி இருக்கிறது, ஆதலால் பொறுத்திருக்கிறேன், உத்தரவு பெற்றதின் தவறாது வருவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக அவருடைய செயல் ஒவ்வொன்றுமே இறைவனுடைய திருவுள்ளம் அறிந்துதான் செயல்படுவதாக இருக்கிறது. அதனால் பெருமான் அவர்கள் இறை அருள் என்ன சிந்திக்கிறதோ அதை செயல்படுத்துகிறார்கள். இறை சிந்தனை வேறு, பெருமான் சிந்தனை வேறு இல்லை. ஆதலால் அருப்பெரும் சோதியை பெற்று அகங்களித்தல் என்று கேட்பது கடவுள் மயமாகிற நிலை. இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே இரண்டாவது பிரிவிலே நாம் பார்க்கிறோம். அந்த மேல்நிலையை அடைந்த அருளாளர்களுடைய நிலை என்ன என்றால், அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும், அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும் என்ற கருத்துகளினாலே விளங்குகிறது. ஆக இந்த மேல்நிலையிலே அருட்சோதியை பெற்றுக்கொண்டு அந்த அருட்சோதியை பெற்றதினாலே எல்லாம் செய்வல்ல சித்தினை வேண்டுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். சித்து என்பது பற்றி நாம் என்ன கருதுகிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நடைமுறையிலே சித்து என்பதற்கு பொருள் வேறு, நுட்பமான பொருள் இல்லை. என்ன பொருளிலே சித்து சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு கண்கட்டி வித்தை போல பேசுகிறார்கள், ஒரு மாய வித்தை போல அதற்கு ஒரு பொருள் பெறுகிறார்கள். சித்தர்கள் என்று பலர் வாழுகின்ற மனிதர்களே பெயர் வைத்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கு பெயர் சூட்டுகிறார்கள். முன்னால் இருந்த சித்தர்கள் வேறு, இப்பொழுது இருக்கின்ற சித்தர்கள் வேறு, தனக்குத்தானே பெயர் சூட்டிக் கொள்பவர்களையும் பேசுகிறார்கள். சித்து செய்பவர்கள் சித்தர்கள் என்று ஒரு வழக்கிலே ஒரு பேச்சு ஒன்று இருக்கிறது. சித்து என்ன என்றால் மந்திரம் என்று, மந்திரத்தினாலே செய்வது என்று ஒரு கருத்தும் பேசப்படுகிறது. இவையெல்லாம் நுட்பமான கருத்துகள் அல்ல. சித் என்ற சொல்லுக்கு அறிவு என்றுதான் பொருள். இங்கே எல்லாம் செய்வல்ல சித்து என்பது அந்த பேரறிவினாலே சில அருட்செயல்கள் செய்யப்படுகின்றன, பல அருட்செயல்களை செய்யப்படுகின்றன. அதனால் எல்லாம் செய்யவல்ல சித்து என்பது பேரறிவினாலே செய்யப்படுகின்ற செயல்கள், அருட்செயல்கள். அந்த அருட்செயல்களிலே அருளாளர்கள் எப்படி விளக்கியிருக்கிறார்கள் என்றால், ஐந்தொழிலாக விளக்கியிருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் ஐந்தொழில் புரிபவர் என்று, அதுதான் அருட்சித்து. இறந்த உயிர்தமை மீட்டும் எழுப்பிவிடல் வேண்டும் என்று இரண்டாவது பாடலிலும், நான்காவது பாடலில் செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிவிடல் வேண்டும் என்றும், ஐந்தாவது பாடலில் மடிந்தாரை மீளவும் நான் வரிவித்தல் வேண்டும் என்றும் அந்த சித்திக்கு விளக்கம் தருகிறார். இறந்தவரை யாரால் எழுப்ப முடியும் என்றால், திருவருளை தனக்கு உரிமையாக பெற்றவர்களால் தான் அது முடியும். அருளாளர்கள் அனைவருமே இந்த சித்தை செய்யவில்லை, குறிப்பிட்ட சில பேர்களுடைய வரலாற்றிலே தான் இந்த சித்து செய்யப்பட்டதாக நமக்கு தெரிகிறது. அதனால் நாம் மிக நன்றாக நினைவு கூற வேண்டும், இந்த எல்லாம் செய்ய சித்து எதற்காக பயன்படுகிறது என்றால், ஐந்தொழில் செய்வதற்கும் உலகில் அருள் விளக்கம் செய்வதற்கும் பயன்படுகிறது. அதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அருளாளர்களால். அவர்கள் மந்திர விளையாட்டுகளாகவோ, தந்திர விளையாட்டுகளாகவோ, விளம்பரத்திற்கோ, புகழ் கருதியோ, பணம் கருதியோ அதை செய்வது இல்லை. அருளாளர்களுடைய சமூகத்திலே அவர்களுடைய திருமுன்பு இரக்கத்தின் அடிப்படையினாலே, இறையருளினாலே அந்த செயல்கள் நடைபெறும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அதனால் பெருமான் அவர்கள் இந்த விளக்கத்தை ஆறாவது பாடலிலே தருகிறார்கள். படி வானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும், ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும். ஒன்பதாவது பாடலிலே மிக விளக்கமாகவே இலக்கணமாகவே தருகிறார்கள், ஐந்தொழில் நான் புரிந்து உலகில் அருள் விளக்கல் வேண்டும் என்று. அருள் விளக்கல் வேண்டும் என்கின்ற பகுதியை சிந்தியுங்கள். எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்கு அளித்தல் வேண்டும் என்கிற குறிப்பையும் பாருங்கள். அதனால் பெருமானவர்கள் சித்தினை தனக்கு ஒரு ஆற்றலாக கருதி வேண்ட இல்லை. சித்துக்கள் செய்வது போன்று அது மந்திரங்களை குறிப்பிடுவதும் அல்ல. உயிர்கள் கழிப்பதற்காக, உயிர்களை முன்னேற்றுவதற்காக, மேல்படியிலே ஏற்றுவதற்காக தனக்கு ஐந்துளில் செய்கின்ற ஆற்றல் அளிக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி, கடவுளும் விரும்பி அந்த ஆற்றலை அவருக்கு தருகிறார். அந்த ஆற்றலை வள்ளலார் பயன்படுத்தும் பொழுதும் கடவுளுடைய சம்மதத்தை பற்றியே அதை பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு செயலும். அதனால் சித்து பெறுதல் என்பது வள்ளலார் விரும்பி பெறுவதல்ல, உயிர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அவர் கேட்கிறார். அதனால் திருவருள் விளக்கல் வேண்டும் என்று. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த சமயாகி வெற்றிகின்றாரும், பொய் வந்த சமயங்கள் புகழ்ந்திடுவாரும், செய்வந்த சாத்திரங்கள் பல புகழ்ந்திடுவாரும், மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விளைவருகினர் என்று பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எய்வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் என்று பேசுகின்ற பெருமான் அவர்கள் இந்த சிந்தனையிலே என்ன குறிப்பிடுகிறார்கள்? திருவருள் விளக்கம் இல்லார் என்று குறிப்பிடுகிறார். அதனால திருவருள் விளக்கம் பெறுவதற்காகவே பெருமான் அவர்கள் ஐந்தொழில் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தொழில் செய்வது இறைவன்தான் உயிர்களுக்கு அந்த ஆற்றல் தரப்படுவதில்லை, உயிர்களுக்கு அதை செய்வதற்குரிய உரிமை இல்லை என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. இறைவன் ஐந்தொழிலை நேரடியாக செய்வதில்லை என்பதும் சைவ சித்தாந்த கோட்பாடு. எனவே இறைவன் வள்ளலார் போன்ற அருளாளர்களின் மூலமாக அந்த ஐந்தொழிலை செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் பெருமான் அந்த நிலையில் இருக்கிற மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற அருளாளர் என்றும் அவர்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வேறுபாடு இல்லை என்பதையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சம்மதத்திலேயே வள்ளலார் பெருமான் இந்த கருணை தொழிலை செய்கிறார்கள் என்பதையும் இந்த பாடல்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையில் வள்ளலார் இருக்கிறார் என்பதையும் நிறைவு பாடலிலே பெருமான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிறைவு பாடல் மட்டும் அல்லாமல் இந்த 11 பாடல்களிலுமே அந்த நிலையை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். இந்த கருத்து வேறுபாடினை வந்து எவ்வித வேறுபாடும் இல்லாமல் விளக்க வேண்டும் என்கிற கோணத்திலே எல்லா பாடல்களிலும் இதை விளக்குகிறார்கள். அழியாத தனி வடிவம், ஒன்றாக இனிதுரல், கலந்து ஓங்கும் ஒருமை என்று ஒவ்வொரு பாடலிலும் பலவாறு கூறி அதை சிறப்பிக்கிறார்கள். பிரியாது, ஒன்றாகி, கலந்து ஓங்குதல் என்ற சொற்களை எல்லாம் அந்த பாடல்களிலே நாம் காண்கிறோம். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய குறிக்கோளாக அதை பேசுகிறார். அதனால் நாம் சிந்திக்கிற பொழுது மிக நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை கூறல் என்ற தலைப்பிலே உரைநடையிலே விளக்கம் செய்யப்படுகின்ற கடவுள் நிலை அறிந்த அம்மயமாதல் என்பது இந்த 11 பாடல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது, வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் பெருமானவர்கள் ஒன்றாக இனிதுரல், கலந்து ஓங்கும் ஒருமை என அதை பலவாறு நயமாக சிறப்பித்து பேசுகிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள. ஆக இந்த 11 பாடல்களையும் நாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் ஒரு வகைப்படுத்தினால் நாம் இவ்வாறு அதை புரிந்து கொள்ளலாம். இது ஒரு முயற்சி. அன்பர்கள் வேறு வேறு அணுகுமுறையிலும் கூட இந்த 11 உள்ள பாடல்களை புரிந்து கொள்ளலாம். அவரவர்களுக்கு பக்குவத்திற்கும் அறிவிற்கும் ஏற்ப அவரவர்கள் இதை வகைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது முறைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பதிகத்தினுடைய 11 பாடல்களினுடைய சிறப்பு என்ன என்றால், சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், இவற்றை பற்றிய எளிய தமிழ் வழிகாட்டியாக இவை அமைகின்றன என்பதுதான். இக்கருத்தை பற்றி அன்பர்கள் மேலும் மேலும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கருத்துகளில் ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறி அமைகிறேன்.
ஐயா, மிக்க நன்றி ஐயா. இந்த பாடல்களை சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை எங்களுக்கு மிகவும் எளிமையாக ஒரு குறுகிய காலத்திலே வந்து அந்த அந்த அதில் இருக்க சாரத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு அளித்ததற்கு மிகவும் நன்றி. தற்போது நம்ம கேள்வி பதில் சத்திசார நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன் ராஜி அம்மா அவர்கள் டிஸ்க்ளைமர் வாசிப்பார்கள்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, பொறுப்பாகாமை, வள்ளலார் யுனிவர்சல் மிஷன், திருவரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சித்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் உள்ளது. வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமானின் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா. மற்றவங்க கேள்வியா, இப்போ வந்து பெருமான் வந்து அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வேண்டும் போது
கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் உரக்க பேசுங்க.
பெருமான் வந்து வேண்டுதல் பண்ணும் போது, இறைவனிடம் வேண்டுதல் பண்ணும் போது, நம்மளுக்கு மட்டும் இல்லாம அந்த உலக உயிர்கள் எல்லாருக்கும் வேண்டணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எல்லா உயிர்களுக்கும் வேண்டும் போதே அதுலயும் நம்மளுடைய வேண்டுதலும் அடங்கிருது அப்படின்னு ஒரு கருத்து, ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களாயா? அந்த கருத்தையும் நான் பாக்குறேன். அப்புறம் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தேன் நானு, என்னன்னு கேட்டீங்கன்னா, இணை அடுத்தால் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிரும் இன்படை அப்படிங்கிற ஒரு அந்த இது சொல்லியிருந்தாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசுல ஒரு சந்தேகம் எப்பயும் இருக்கும் எனக்கு. என்னன்னா, இப்போ இறைவனிடம் வேண்டும் போது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்லிடுறதா, இல்ல நம்மளுடைய நிறை குறைகளை சொல்லி, அல்லது நம்மளுடைய சுற்றத்தார் உறவினர், நம்மை சார்ந்தவர்கள் இவங்களுடைய குறைகள், இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை அந்த குறைகளையும் சொல்லி வேண்டதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு சொன்ன கருத்தை வச்சு பார்க்கும்போது, எனை எடுத்தால் சுகம் வாய்ந்திடல் வேணும் அப்படிங்கும்போது, ஸ்பெஷலா வந்து பெருமான் வந்து தன்னை தன்னுடைய ஃபாலோயர்ஸ் அவங்களுக்கும் வந்து ஸ்பெஷலா வேண்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து இந்த எல்லோருக்கும் சுகமடைதல் வேணும் அப்படின்னு வேண்டினா கூட, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்கும் தனியாகவும் வேண்டுதல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க.
நல்ல மிக அருமையான கேள்வி. நீங்க சொன்ன அடியிலேயே பார்த்தீங்கன்னா, என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் இருக்கு, ஆனால் அதை தொடர்ந்தேதான் எவ்வளவும் இன்படைதல் வேண்டும்னு இருக்கு. ஆக பெருமான் அவர்கள் தனியாக சன்மார்க்க அன்பர்களுக்கு ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார்கள், ஆனால் அதை தொடர்ந்து பொது பிரார்த்தனையும் வைக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அக இனத்தார்தான் அருளை எளிதிலே பெற முடியும். புறையினத்தார் அந்த நிலையிலே இருந்து அந்த நிலை மேல்நிலைக்கு வந்தால்தான், அக இனத்தார் நிலைக்கு வந்தால்தான் பெற முடியும். அதனால் அக இனத்தார் சுகமடைந்திடல் வேண்டும் என்று பெருமான் வேண்டுவது அந்த ஒரு காரணத்துக்காக. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த முன்னேற்றத்திலே எதுவும் தடை வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினாலும், தடையை தவிர்க்கக்கூடியவன் இறைவன் என்பதனாலும் அந்த வேண்டுகோளை வைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இதை போன்று எல்லோரும் வர வேண்டும் என்று, ஏனென்றால் இன்னொரு பாடல் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், நான் பெற்ற இந்த அனுபவங்களை எல்லாம் மேல்நிலை இன்பங்களை எல்லாம் ஓதி முடியாது, அதனால் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று பெருமான் வேண்டுகிறார் அல்லவா. அந்த நிலையே அவர் வேண்டுகிற பொழுது இதே கருத்தை தான் அடிப்படையாக வைத்து வந்துகிறார். இந்த உலகத்திலே உள்ளவர்கள் எப்படியாவது உன்னுடைய திருவருளினாலே அந்த புலை கொலை இவற்றை எல்லாம் விட்டு ஒருமை ஒரு ஒழுக்க நெறி உள்ளவர்களாக மாறி இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ரெண்டையும் இணைத்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரே நிலையிலே கூட நீங்கள் சொல்லுவது போல ஒரு குறிப்பு வருகிறது, நாம் ஒருவருக்கு என்று பிரார்த்தனை செய்வதை விட பொதுவிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் என்று சொல்லி. இது ஒரு மேல்நிலை பக்குவம் உள்ளவர்கள் செய்கிற வழிபாடு. தனக்கு என்று எதையும் அவர்கள் இறைவனிடம் விரும்பி கேட்பதில்லை. ஏனென்றால் இறைவன் நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்தவன், அதை கொடுத்து நம்மை மேல்நிலைக்கு அவனே தூக்குபவன், அவனிடம் நினைவுபடுத்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய அன்பின் காரணமாகவும் ஈர்ப்பின் காரணமாகவும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் விண்ணப்பம் தனியாக பொது பிரார்த்தனையை அடுத்து வைத்துக் கொள்வதிலே தவறு இல்லை. ஏனென்றால் நம்முடைய விருப்பத்தை கேட்க இறைவன் தயாராக இருக்கிறார். அதுதான் நாம் வழிபாட்டிலே செய்வது. பொதுவாக ஒரு கருத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அனுபவத்தை, 8 அறச்சாலைகள் என்று நான் குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த 8 அறச்சாலைகளிலேயும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு துன்பம் நீங்குகிறது. ஆனால் நான் வழிபாடு செய்கின்ற பொழுது, நான் தனிப்பட்ட முறையிலே வழிபாடு செய்கின்ற பொழுது, அந்த துன்பங்களை கூறி உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வது வழக்கம். அதனால இந்த கொலை, பசி, தாகம், நோய், வறுமை, எண்ணீது பெறாதல், அச்சத்தால் அவதியுறல், இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கூறி நான் இறைவனிடம் வேண்டுதல் செய்தல் வழக்கம். இந்த ஏழையும் தனித்தனியாக கூறி வேண்டுதல் செய்கின்ற பொழுதே நான் அதிலே பல அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். நம்மை வேண்டியவர்கள், நமக்கு உள்ள வேண்டுதல் எல்லாமே அதிலே எப்படியாவது அடங்கிவிடுவதை பார்த்திருக்கிறேன். அதனால பெருமான் அவர்களுடைய சொற்களிலே ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. ஆனால் நாம் விருப்பத்தின் காரணமாக செய்வது தவறில்லை, ஆனால் நம்முடைய பிரார்த்தனையில் பொது பிரார்த்தனையின் அவசியம் இருக்க வேண்டும். அது என்னுடைய கருத்து. நமக்கு மட்டும் என்று பிரார்த்தனை இருக்கக்கூடாது. அவர் வேடிக்கையாக ஒரு அன்பர் எனக்கு மட்டும் நீங்கள் அருள் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவரை பற்றி சிந்தித்து பாருங்கள். இறைவன் அவருக்கு மட்டுமா அருள் செய்கிறான்? மலை அவருக்கு மட்டுமா அருள் செய்கிறது? வெயில், நீர், பூமி எல்லாமே பொதுவிலே எல்லா மக்களுக்கும் உரியது. அதனால அந்த சிந்தனை அப்படி இருக்கலாம், தவறில்லை.
ரொம்ப நன்றிங்கய்யா. இது வந்து கொடுத்துருக்க விளக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு முறையும் நம்மளுக்கா இறைவனிடம் வந்து நம்மளுக்காக வேண்டிக்கும் போது ஒரு கில்டி கான்சியன்ஸ், பெருமான் சொல்றதை நம்ம கேட்கலையோ அப்படின்ட்டு, இல்ல நம்மளுடைய சொந்த அவன் கேட்கும்போது என்னடா பெருமான் வந்து எல்லாருக்கும் பொதுவா வேண்ட சொல்றாரு, நம்ம மட்டும் சுயநலமா வேண்ட மாதிரி இருக்கேன்ட்டு. ஆனா வந்து இப்போ வந்து அது கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப நன்றிங்க. அது ரொம்ப நுட்பமான கருத்து அது. ஏன்னா அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நீங்க சொன்ன அந்த அகவினத்தார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான செய்தி அது. இந்த செய்தி எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் நினைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ நான் அந்த பிரிட்ஜை ஓபன் பண்றேன். நானு அன்பர்கள் கேள்வி கேட்கறதுக்கு, நீங்க கேள்வி கேட்கலன்னா இருங்க.
வணக்கம். சக்திவேல் பேசுறேன். ரொம்ப அருமையா இன்றைய பாடம் ரொம்ப அருமையா
இருந்துச்சுங்க.
ரொம்ப தெளிவா அருமையா சொன்னீங்க. உங்களுடைய அந்த வள்ளலார் கல்வி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் ரொம்ப அற்புதமா அந்த சன்மார்க்க சேவையை கொண்டு போயிட்டு இருக்கீங்க உலகம் முழுவதும். அதுல தனிப்பட்ட முறையில என்னுடைய கோடான கோடி நன்றிகளை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறேன்.
நன்றி. அதுக்குள்ள வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் தான்.
ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப தெளிவா இந்த இருந்தது. அது இப்ப நீங்க பிரச்சனை கோபி ஐயாவோட சொன்னீங்கல்ல, இணை எடுத்தார் சுகம் வாய்த்திடல் வேண்டும், எடைதல் வேண்டும் என்கிற இரண்டையும் இணைத்து சொன்ன விதம் ரொம்ப அருமை. ரொம்ப அருமை. தனித்து நமக்காக ரொம்ப அற்புதமா சொன்னீங்க ஐயா. எனக்கு வந்து ஒரு சிறிய ஒரு ஐயம் உண்டு சிறுவயில இருந்து. கேட்கலாமாங்க? இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா இந்த வள்ளல் பெருமான் சொல்லுகிற போது இன்றைய இந்த வேண்டுகொள்ளையே வருகிற போது இந்த செத்தாரை எழுப்பிடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு செத்தாரை மீண்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. இது திருவிருத்தாவில ஆறாம் திருமுறையில பரவலாக பேசப்படுகிறது. சாகாதவனை சன்மாரிக்கை அப்படிங்கறதெல்லாம் பேசப்படுகிறது. ஆனா இந்த செத்தார் இறந்தவர் சாகாதவர் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு சிறு ஐயம், எனக்குள்ள சிறு ஐயம். என்னன்னா இது உலகில் ரீதியாக இருக்கக்கூடிய இறப்பை பற்றி பேசுகிறதா, அல்லது உள்ளார்ந்தமான ஆன்மீக உணர்வு பற்றி அங்க பேசுகிறதா என்கிற ஒரு சிறு ஐயம் எனக்குள்ள எழுகிறது. என்னுடைய தேடலுக்கு விளக்கம் கொண்டு வந்து கிடைக்குமான்னு நினைக்கிறேன். உலக ரீதியாக இருக்கக்கூடிய இறப்பை பற்றி பேசுகிறதா, இல்ல மற்ற ஏதோ ஒரு எப்படி சொல்றது குழு குறியாக, இல்லைன்னா சித்தர்கள் பாணியில அங்க ஒரு மறைபொருளாக இன்னொன்றை அங்க பேசுகிறதா என்பதுதான் எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது இல்லையா.
இது பல அன்பர்கள்ட்ட இந்த சந்தேகம் ஒண்ணு இருக்கியா, அது நான் சொல்லையும் கூட இதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க. பெருமானுடைய படைப்புகள்லையும் பார்க்கிறப்ப, திரும்ப திரும்ப பார்க்கிறப்ப உங்க நீங்க சொல்ற கருத்து வந்து தனியா பார்த்தால் பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது. சில அறிஞர்கள் வந்து நாம இறந்து போறது எப்பவுமே உறுதி, அதனால வள்ளலார் அதை குறிப்பிடவில்லை, அவர் குறிப்பிடுறது இதைத்தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கூட விளக்கமாலாம் எழுதியிருக்கிறாங்க. சைவ சித்தாந்திகள் வேதாந்திகள் வந்து இதை ஒத்துக்கிடல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் இந்த உடல் விழுந்துரும், உயிர் தான் அந்த பக்குவ நிலை அடைந்து போகும்னு சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் ரொம்ப தெளிவாவே பேசுது, இந்த உடல் இங்க கீழே விழுந்துரும், உயிர் அந்த பக்குவ நிலை அடைந்து போகும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் இந்த கருத்தை வந்து புதுமையா இருக்குன்னு சொன்னா, வள்ளலார் வந்து பல இடங்கள்ல குறிப்பிடுறப்ப ஒரு ஒரு இடம் சொல்றேன், இந்த மனித தேகத்தையே அருள் தேகமாக மாற்றிக்கொண்டால் நிலையான வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் ஜீவாரண்ய ஒழுக்கத்துல சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல தேகம் என்றும் உடல் என்றும் அதைத்தான் பேசுகிறார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், சமாதி வற்புறுத்தல் வந்து ஒரு 10 பாடல்கள் எழுதுறாங்க இல்லையா, அதுல வந்து பெருமான் அவர்கள் நீங்க வந்து இறைவன் கொடுத்த இந்த உடலை எரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க வந்து திரும்பவும் திருவருளாலே எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சமாதியை அடக்கம் செய்தலை வற்புறுத்துகிறார். அதையெல்லாம் இணைச்சு பாக்குறப்ப பெருமான் அவர்கள் செத்தார் என்று குறிப்பிடுவது இந்த மனித தேகத்தை கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த மனித தேகம் நீங்குமானால் மீண்டும் மனித தேகம் வரும் என்கின்ற நிச்சயம் இல்லை என்று சொல்லி ஜீவாமி ஒழுக்கத்தில் எச்சரிக்கை தருகிறார்கள். அதோடு இந்த மனித தேகம் ஒன்றே முத்தி இன்பம் பெறுவதற்காக அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனால பலபடியில பார்த்தாலும் கூட நாம செஞ்ச தவத்தினால இந்த தேகம் கிடைச்சிருக்கு. ரொம்ப அருமையான பரிசு போல நமக்கு இறைவர் நமக்கு தந்திருக்கிறார். குறிக்கோள் என்னன்னா, இந்த தேகத்திலேயே நீ அருள் தேகமா மாற்றிக்கொள்ளணும்னு. அதை நம்ம தவற விட்டுட்டோம்னா நமக்கு திரும்பவும் பழைய நிலைக்கு போய் பல பல பிறவிகள்ல பட்டு இறந்து இறந்து இழைத்து இழைத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அங்கே எனக்கு புலப்படுகிறது, என் அறிவுக்கு புலப்படுகிறது. அதனால வள்ளலார் எச்சரிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப நுட்பமா போய் இத ஆராய்ச்சி செய்ய முடியல. என்ன காரணம்னா, சமாதி வற்புறுத்தல் கட்டளையில பெருமான் அவர்கள் இத வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம மனித அறிவுக்கு புலப்படாத நுட்பமான கருத்து ஏதோ அங்க இருப்பது போல எனக்கு தெரியும். நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க எடுத்துக்கிறீங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நீங்க கேட்கிற கேள்வி பலரிடம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தூற்றாமல் வைத்திருக்கேன்னு வள்ளலார் சொன்னது அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதுக்கு மேல நம்ம மனித அறிவுக்கு புரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
இல்ல, எனக்கு அடிப்படையா இந்த கேள்வி எங்க இருந்து இருந்துச்சுன்னா, திருமூலர்கிட்ட இருந்தா இருந்தது. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே, அதில் இரண்டையும் ஒன்றாக இணைக்கிற பொழுது சாவு என்பது உடலை குறிக்கிறதா அல்லது உயிரை குறிக்கிறதா? இங்கிருந்தான் வருகிறது.
திருமூலருமே வந்து இந்த சாவாத நிலை சொல்லுகிறது அந்த உடல் மாற்றத்தை அருள் தேகமாக மாற்றிக்கொள்வதைத்தான் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், திருமந்திரத்துல பல பாடல்களை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும்.
ஐயா, இது என்னுடைய கருத்து இல்லையா, எனக்கு மனசுல பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது நீங்க தவறான்னு மன்னிக்கணும், பல அதாவது மற்ற சமயங்கள் மதங்களுக்கும் சன்மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடாவே இந்த ஒரு செய்தியை நான் நினைக்கிறேங்க. ஏன்னா பல இந்த சமயத்துல இருக்கவங்களுக்கும் மதத்துல இருக்கவங்களும் அவங்க நிறைய பேர் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லிடுறாங்க. வள்ளல் பெருமான் சொன்னதுக்காகவே அவங்க வந்து அந்த கேள்வியை வந்து அந்த 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 நேர்முக கேள்வி கேட்டிருக்காங்க. சித்தாரை எழுப்புதல் முடியுமா அல்லது வந்து அந்த வல்லமை வருமா அப்படிங்கறத கேட்கும்போது நிறைய மதத்துல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் கண்டிப்பா போயிடும் உடம்புல இருந்து, இறைவனுடைய முக்தி அடையிறதுன்னா உயிர் தான் போய் அடையும், பிறப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய, யாருமே இந்த இறப்பு இல்லாம நம்ம தேகத்தை வந்து அருள் தேகமா மாத்திக்கிட்டு இறைவனோட கலந்து இப்ப இந்த பாடல்ல பெருமானே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து தனி உருவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து இறைவனோட கலந்தாலும் நம்ம தனியா இருக்கிற மாதிரியான ஒரு வல்லமை வந்து சன்மார்க்கத்துல சொல்லியிருக்கிறதா தான் இதுவரையிலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானு மற்றவங்க பேசும்போது எல்லாமே வந்து எல்லாருமே செத்துதான் போகணும், பிறந்தவங்களெல்லாம் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கு. சன்மார்க்கத்துல மட்டும்தான் அது தேவையில்லை, இறப்புங்கிறது தேவையில்லை, அது வந்து அதை வந்து நம்ம தடுக்க முடியும். நம்மளுடைய தேகத்தை அருள் மூன்று தேகங்களா மாத்தி, இந்த ஒளி தேகமா மாற்றி, ஞான தேகமா மாற்றி, அதை வந்து நம்ம அதை அந்த அதாவது பெருமான் சொன்ன மாதிரி சொந்த வீட இந்த தேகத்தையே சொந்த வீடு ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிற கருத்து இருக்கிறதா நான் நினைக்கிறேங்க.
நீங்க சொல்றது ரொம்ப முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா அருள் துறையில முதல் அரசிய துறை என்று திருஞான சம்பந்தரை பாராட்டி வள்ளற் பெருமான் பாடுகிறார். திருஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய திருமணத்தின் போது உலகியல் வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி துணைவியை கைப்பற்றியவாறே வந்து அருள் ஒளியிலே மறைந்தார்கள் என்பதுதான் சைவ சித்தாந்தமே பேசுகிறது. ஆக அவர் திருஞான சம்பந்தர் பிறந்தபோது மனித குழந்தையாகத்தான் பிறக்கிறார். அவர் வந்து அருள் துறையிலே முதல் அரசியற்றிய துறை என்ற பெருமை உடையவர் என்றாலும் பிறப்பு வந்து மனித தேகம், அந்த மனித தேகம்தான் அங்கே மாறுகிறது என்கிற விளக்கத்தை நாம மறந்து விட முடியாது. அதனாலதான் பெருமான் அவர்கள் சொல்லுவதிலே அடிப்படையான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து நீங்கள் குறிப்பிட்டது போலவும் முன் அன்பர் குறிப்பிட்டது போலவும் உலகத்தவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் முன்னாலேயே சிந்தித்தது போல மதியை கெடுத்து மரணமெனும் வழக்கினை பெருக்கி என்று சமய நெறியைத்தான் பெருமானிக்கும். அதனால ஞானசம்பந்தருடைய அருள் வரலாற்றிலும் மாணிக்க வாசகருடைய அருள் வரலாற்றிலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது என்று சொன்னாலும் கூட அவை நமக்கு உணர்த்துகின்ற கருத்து இதுதான். அந்த நிலை ஒன்று உண்டு, அந்த நிலையை மனித உடல் பெற்றவர்கள் அடைய முடியும் என்பதுதான். நாம் அதை மறந்துவிட இயலாது. அதனால பெருமான் அவர்கள் கூறுவதனாலேதான் அவர்களுக்கு இந்த பெருமையும் உண்டு என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் ஒட்டுமொத்த தத்துவ உலகத்தையும் மாற்றி சிந்திக்க வைத்தவர்கள் பெருமானவர்கள். அந்த நாம மறந்துவிடவே கூடாது. பெருமானுடைய மிகப்பெரிய சிறப்பு இதுவரை தத்துவங்கள் என்று விளக்கப்பட்ட எல்லா விளக்கங்களுக்கும் ஒரு மாற்று ஏற்பாடு போல அனைத்து அறிஞர்களையும் மாற்றி சிந்திக்க வைத்தவர்கள் பெருமானவர்கள். அறிவினுடைய எல்லை சென்றுதான் அவர்களாலே வாதிட முடியும். ஆனால் பெருமான் அவர்கள் தன்னுடைய உடலையே மாற்றி காட்டி அதற்கு முன்பே தன்னுடைய படைப்புகளில் அந்த விளக்கத்தை கொடுத்தவர்கள். ஜீவாருண் எவளுக்கும் அடிப்படையிலே எளிமையாக அன்புகளுக்காக எழுதப்பட்டது. அதுல இந்த தொடரை சிந்தித்து பாருங்கள். மிக எளிமையாக அருள் தேகமாக மாற்றிக்கொண்டால் அழிவில்லை என்பதை சிந்தித்து பார்ப்போம். அருளுக்கு அழிவில்லை, அதனால அருள் தேகமாக இதை மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற குறிப்பை அவர்கள் அங்கே தருகிறார். இரண்டாவது பிரிவுல அதை தத்துவ ரீதியிலே விளக்குகிறார்கள். ஆனால பெருமான் அவர்களுடைய கருத்திற்கு என்னை பொறுத்தவரை இந்த உடலையே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தவறுதல், இப்ப உலகத்துல இயல்பா பேசும் போல வழக்குல சொல்லுவோம் அவர் தவறிட்டாருன்னு சொல்லுவோம், அவர் இறந்துட்டார்ன்னு. அப்ப தவறிட்டாருன்னா ஏதோ ஒன்றை பெற அவர் தவறி விட்டார், அதனால அது வந்து இயல்பானது அல்ல என்பது கருத்து. பொதுமக்கள்கிட்டயும் அந்த கருத்து இருக்கு. அது வழக்கு சொல்லல, அதனுடைய ஆழமான பொருள் மறந்து போச்சு. ஆக நிச்சயமாக இதைத்தான் கூறுகிறார் என்று எண்ணுகிறேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பலர், பல சமயத்தவரும் மதத்தவரும் இருக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது போல வேதாந்திகளும் சித்தாந்திகளும் தங்களுடைய விளக்கங்களிலே இதை ஏற்றுக்கொள்வது இல்லை. பொதுவா அவர்கள் இதுக்கு விளக்கமே தருவதில்லை. அவர்கள் குறிப்பே என்ன என்றால், உடல் கீழே விடும், உயிர் அந்த நிலைக்கு செல்லும், முத்தி அடையும் என்ற குறிப்பு தான் இருக்கிறது. இந்த உடல் கீழே விடும் என்பதை ஒரே வாக்கியத்தோடு முடித்து விடுவார்கள். வேற அதை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டார். நான் ஒரு வேதாந்தத்தில் உள்ள ஒரு சிறு குறிப்பு ஒன்று உங்களுக்கு தெரிகிறேன். அதனுடைய முழு விளக்கமும் இங்கு வேண்டாம், அது தேவையில்லை. அந்த வேதாந்தத்திலே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒரு பக்குவ நிலையை அடைகிறவர் ஒருவர் தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்து அவர் உடல்லாம் வற்றி எலும்பாக போய்விடுகிறார். அவருடைய தவத்தை மெச்சி அவருடைய ஆன்மாவிற்கு மேல்நிலை அளிக்கப்படுகிறது. அப்படி அளிக்கப்பட்ட பொழுது ஒரு தேவதை, ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு அம்பிகை அங்கே வந்து அவருடைய வற்றி போன உடலை மாலையாக போட்டுக்கொண்டு ஆனந்திக்கிறாள் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. இது இந்த விளக்கத்தை எல்லாம் நாம படித்தால் புராண ரீதியாக பேசப்படுவது போலவே இருக்குமே ஒழிய அங்கே அடிப்படையான தத்துவம் இருக்காது. ஆனால் பெருமான் அவர்கள் எங்கேயுமே இதை புராண ரீதியாகவே சொல்லல. இப்படியா உடலை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், அதற்கு என்ன ஒழுக்கங்கள், அதற்கு என்ன மூலிகைகள், அதற்கு என்ன நெறிமுறைகள், அப்படிதான் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் என்னை பொறுத்தவரை பெருமான் அவர்கள் இந்த உடலைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இது நல்ல சான்று வேணும்னா நாம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். ஒரு பதிகம் முழுவதும் 10 பாடலையும் ஈத்தடியில பெருமான் வந்து இந்த உடல் அழியாமல் திருவருள் உடலாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது ஒரு பதிகம் முழுவதும் நான் இப்படி கேட்டேன், நீங்க அதே மாதிரி திருவருள் உடலாக மாற்றி தந்தீர்கள்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் நேர அப்படி அப்படியே விடை மாறி பாடியிருக்கிறார். ஆக ரெண்டு பாடல்கள், ரெண்டு பதிகங்கள், மிக அடிப்படையான பதிகங்கள் இதற்கு அடிப்படையாக இருப்பது. அதே போல சமாதி வற்புறுத்தல் என்கிற பதிகமும் இதற்கு அடிப்படையாக இருப்பது. ஆனா அறிவு ரீதியில நம்ம இதை வாதிச்சு எந்த ஒரு விடைக்கும் நாம வர முடியாது. அது அவங்கவங்க அறிவு அனுபவத்தை
பொறுத்ததுதான்.
சொல்லுங்கம்மா.
அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. சித்தன்மார்க்க வேண்டுகோள் அப்படிங்கிற தலைப்புல பாடம் 10 அப்படிங்கறது அருமையான விளக்கங்கள் எல்லாம் எப்போதும் போலவே நன்றாகவே இருந்ததுயா. அதுல ஒரே ஒரு கேள்வி வந்து, நல்லதை நினைத்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. துதித்தும், அதாவது நம்மளுடைய விண்ணப்பத்திலே வருது, துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும்ட்டு. அப்படி பண்பாடி வேண்டிக்கிட்டா கூட சிலருக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் வேண்டோம் எல்லாருமே. அது நம்மளுடைய கர்ம வினையினாலதான் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, எதுவுமே நல்லது செய்யாதவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அதனுடைய பிறவி பயன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் கொஞ்சம் வேணுங்க. இப்ப கஷ்டப்படுறோம்
நினைக்கிறோம்,
இல்ல நல்லதுதான் நினைக்கிறோம், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனா கஷ்டப்படுறோம்னா இது வந்து செய்த பலன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. அதாவது நல்லது நினைக்காதவங்களும் நல்லாதான் இருக்காங்க இப்போ அப்படின்னா, அவங்களுடைய முற்புறவி நல்லது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கயா. அதனுடைய விளக்கம் கொஞ்சம் வேணும்.
அதாவது இது வந்து இந்த வினை கோட்பாடை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இது சரியா தெரியுமா இந்த விளக்கம்.
நினைக்கிறது
அதாவது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஆறு போல அந்த காலச்சக்கரத்துல. அதனால நம்ம வந்து பெருமான் சொன்னது போல குறிக்கோளை தவற விட்டு அடுத்தடுத்த பிறவி எடுத்துட்டோம். ஆனா ஒரே பிறவில முன் எல்லா பிறவிலையும் செய்த நல்வினை தீவினுடைய பயன்களை அனுபவித்து தீர்க்க முடியாது. அதனால நம்ம எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிக்க இயலுமோ அதை கடவுள் நமக்கு தர்றார். அதனால சில சமயம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நல்லதே நடக்கும், சில சமயம் தொடர்ந்து தீமையே நடக்கும். ஆனால் அந்த காலப்போக்குல அது மாறும், மாறிதான் வரும். இப்ப நல்லது நினைக்கலாம், ஆனா முற்பிறவியில நாம செஞ்சது எப்படி வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அது அதை நாம அதே போல முற்பிறவில ஏதாவது தீவினை செஞ்சிருந்தா அதனுடைய பயன் இப்ப தண்டனையா வரலாம், இப்ப வராம அடுத்த பிறவிலையும் வரலாம். இப்ப சில பேர் ரொம்ப வலிஞ்சு அடுத்தவங்க பணத்தை கொள்ளையடிச்சோ இல்ல அடுத்தவங்களை கெடுத்தோ தங்களுடைய வாழ்க்கையை நடத்தலாம். ஆனா இந்த வினை பயன் பெரும்பாலும் அவர்களுக்கு இப்ப இந்த வாழ்க்கையின் பொழுதே வரும். அது எந்த உருவத்துல வரும், எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவங்க ஏத்துக்கிடாம இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அது வரும். இப்போ எடுத்துக்காட்டா நம்முடைய வாழ்க்கைக்கு நேர்மையான வழியில பொருள் ஈட்டி நாம கிடைப்பதை வச்சு வாழ்றோம்னு வச்சுக்கோங்க, இது நம்முடைய நிலை. இன்னொருவரை பத்தி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரா இருக்கலாம், நேர்மை இல்லாத வழியில பொருள் ஈட்டி இருப்பாரு, ரொம்ப ஆடம்பரமா வாழ்வாரு. அப்ப அவரை நாம ஒப்பிட்டு பார்க்கிறப்ப இவர் இவ்வளவு பண்ணியும் இவர் இப்படி இருக்கிறாரு, ஆனா நாம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். உண்மையிலேயே இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அவர் அதை இன்பம்னு நினைச்சிட்டு அனுபவிக்கிறாரே ஒழிய அது அவர் தாமச குணம் அல்லது மயக்க குணத்தினாலே செய்கிற ஒரு தீவினை. அது அவருக்கு எப்படி வந்து சேரும்னா, கோடி கோடியா சேர்த்து வைப்பாரு, ஆனா கடைசி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அவரால் கஞ்சி கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாரு. அவரை சுற்றி உள்ளவங்க எல்லாம் அவருடைய பணத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த பிறவி அவருக்கு இது மாதிரி கிடைக்குமாங்கன்னா, நம்முடைய சாத்திர கருத்துக்கள் பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு அப்படின்லாம் அவங்க விளக்கம் தர்றாங்க. அதனால நம்ம ஒரு பிறவியிலேயே அதை வச்சு நம்ம எடை போட முடியாது. முற்பகல் பிற்பகல்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு. அந்த முற்பகல் பிற்பகல்ங்கிறது எதுக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னு சொன்னா, கொலை போன்ற மிகப்பெரிய கொடுமையான பாவத்திற்கு பொருந்தும். நீங்க கொலை செஞ்ச வர பாருங்க, எப்படி தப்பிச்சாலும் இப்போது 40 வருஷம் கழிச்சுனாலும் அவங்க அகப்படுவாங்க, தண்டனை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். அது நம்ம உண்மையிலேயே நம்ம நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே பார்க்கிறோம், உலகத்துல நடக்கிறதையும் பார்க்கிறோம். அதே போல நல்லது செஞ்சவங்களுக்கு உடனடியா மிகப்பெரிய நல்லது வந்து அன்னதானம், உடனடியா அந்த இன்பம் கிடைக்கும். அதனால பாவத்துல கொடுமையானதும் புண்ணியத்துல வந்து மிக உயர்ந்ததும் என்று சொல்லப்படுவதை இப்பிரதியிலேயே நாம் அனுபவிக்கலாம். அதனாலதான் பெருமான் அவர்கள் ஜீவாரண்ய ஒழுக்கம் எழுதும் போல, இந்த மாதிரி ஜீவாரண்ய ஒழுக்கத்துல இருந்தால் இப்பிறவியிலேயே இவ்வளவு நன்மை கிடைக்கும், இத செய்யாம வஞ்சித்தவர்களுக்கு இப்பொழுது அனுபவிக்கின்ற சுகமும் கிடைக்காதுன்னு எழுதியிருப்பார். அப்ப நாம என்ன குறைன்னா, நாம செய்யற ஜீவகாரண்யம் இன்னும் அந்த நிலைக்கு வரலன்னு அர்த்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க சமயத்தில் உள்ளவங்க அதுக்கு பரிகாரம் தேடுறாங்க, கடவுளை போய் பாக்குறாங்க, கோயில சுத்துறாங்க. இப்ப பாருங்க, அத்திவரதர் தரிசனம் பண்ணுவதற்காக போறாங்க. அதே மாதிரி வைணவ கோயில்கள் எல்லாம் பாருங்க, அந்த திருக்கதம் திறந்துட்டா போதும் நம்ம மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காலையில திருக்கதம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல திறக்கிறப்ப போய் தரிசனம் பண்றாங்க. அவங்க அதுல நம்புறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைப்படி நடக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது, ஏன்னா அறிவுக்கு அது பொருத்தமா இல்ல. அவ்வளவுதான்,
நன்றி,
வணக்கம். நல்லது, நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அந்த அந்த வினை பயன் அவங்க அவங்களுக்கு வந்து சேரும். அது கால அளவுக்கு உட்பட்டது அல்ல. ஐயா சொல்லுங்க.
ஐயா வணக்கம்.
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 கேக்குது சொல்லுங்க.
ஐயா எனக்கு ஒரு 5 நிமிடம் நான் பேசணும் கொஞ்சம், அதுக்காக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முதல் முன் அனுமதி பெற்றுக் கொள்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்வதற்காக தான் நான் 5 நிமிடம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க வேண்டுதல் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசுனீங்க, மிக அருமையான ஒரு ஒரு சொற்பொழிவு. என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட என்ன பகிர போறேன்னா, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு கான்பரன்ஸ், இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் வரலாம் இது நடந்தது. அங்கு நீங்கள் நடத்திய அந்த சொற்பொழிவு 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்து எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு வந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு 8 சாலைகள் இருக்கக்கூடிய விவரங்கள் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி 8 சாலைகள் என்பதே எனக்கு தெரியாது. சரி, இவ்வளவு 8 சாலைகள் இருந்தும் இன்று மக்களுக்கு, சன்மார்க்க உலகில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 8 சாலைகள் இருக்குங்கிற விஷயங்களே தெரியலையே. எப்படி மத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டு அன்று சென்னை வந்த உடனேயே நான் என்ன செய்தேன்னா, முதல் விஷயமா நம்ம வந்து ஒரு 8 வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதில் எனக்கு தெரிஞ்ச சில சன்மார்க்க அன்பர்களை அதில் இணைத்து விட்டு பெருமானவர்கள தீப முன்னிலையில் ஒரு பிரார்த்தனையை வைக்கின்றேன். அப்படி வைக்கும் பொழுது இந்த 8 சாலைகளும் இந்த மக்களுக்கு நற்பயனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனையை வைத்து நான் அதை தொடங்குகிறேன். அதை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிறது. பெரும்பாலும் ஒரு சில பேர் இல்லை, வள்ளலார் வைத்திய சாலை அப்படின்னு ஒரு வைத்திய சாலை ஒரு குழு இயங்குகிறது. அது ஒரு குழு இல்லை, இன்று 3 குழுக்களாக மாறிவிட்டது. பிரார்த்தனை வைத்ததன் விளைவு என்னவென்றால், இன்று உலகில் இருக்க முடியாத பல நோய்களுக்கு, நான் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் வைக்கும் பொழுது நான் வந்து IT துறையில் பணிபுரிகிறேன். இப்போ முன்னாடி இப்போதைக்கு நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். நான் என் பணியை செய்து கொண்டு இந்த பணியை செய்ய முடியாது. நான் வந்து ஒரு அட்மீனா இருந்து நான் என்னதான் செய்ய முடியும். ஆனால் இது வைத்தியம் சொல்வதற்கு எனக்கு மருத்துவம் தெரியாது. இதற்கு உள்ள ஒரு சரியான அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸும் இதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தையும் வைக்கின்றேன். பாத்தீங்கன்னா இத அந்த வைத்தியசாலைக்கு ஒரு சிறந்த ஒரு மருத்துவ ஞானம் பெற்ற ஒரு மருத்துவ ஞானம் என்றால் ஞான அறிவினால் மருத்துவனான ஒருவரை எனக்கு காட்டி கொடுக்கிறார் பெருமாள். ஜெகத்குரு என்ற ஒரு நபரை எனக்கு காட்டி கொடுக்கிறார். இன்று பாத்தீங்கன்னா இந்த வைத்தியசாலைக்கு உள்ள WHOனால கூட இன்று மருந்து சொல்ல முடியாத, ஆராய்ச்சி இருக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு கூட இவருடைய மருந்தின் மூலமாக பல வியாதிகள் குணமாகக்கூடியதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் பெருமானாரே நிகழ்த்துவதாகவே நாங்கள் உணர்கின்றோம். இது சத்தியமான அந்த வைத்தியசாலை குழு ஒரு குழுவாக இருந்தது, இன்று 3 குழுக்களாக உள்ளது. ஆக நான் என்ன நான் சொல்ல உட்படுகிறேன் என்றால், நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் உண்மையானதும் சத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் பெருமானாரே நமக்கு எல்லா விதமான வழிவகைகளையும் செய்து கொடுத்து விடுவார் என்பது என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
அருமை, உண்மைதான், உண்மை. பாராட்டுகள் உங்கள் முயற்சிக்கு. அடிப்படையா உங்க அனுபவம், உங்க முயற்சியினுடைய அடிப்படை என்னன்னா, இது வந்து நான் என்று நீங்க அந்த உங்களுடைய ஆணவம், ஈகோன்னு சொல்றோம் இல்லையா, அதை முன்வைக்காம வள்ளலாருக்கு நாம் வள்ளலார் சொல்லிய வழியிலே நாம் உயிர்களுக்கு தொண்டு செய்கிறோம் என்பதை நீங்க முன் வச்சு நீங்க வள்ளலார முன்னால நிறுத்தி பின்னால பணி செய்யறீங்க. அதனால அது சிறப்பா தான் நடக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பெருமானே அதை முன்னிருந்து வழி நடத்துவார். அருமை, நல்ல கருத்து சொன்னீங்க. புது செய்தி.
இப்போ நம்ம மாதிரி இந்த குழுவுல நானும் இருக்கேன். அது வந்து அதுல வர செய்ய கொடுக்குறோமா, மருந்துல ரொம்ப அனுபவம் இருக்கு. அவரு தீர்க்கங்களை தீர்த்து வச்சிருக்காரு. மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதனால சிறந்த பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது. பெருமானே வந்து அந்த ஜெகத்குரு ஐயா வடிவுல வந்து நிகழ்த்துற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளவு அற்புதமாக நடத்திட்டு இருக்காங்க.
நீங்க அதை பகிர்ந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாமே.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
எனக்கு நீங்க இப்ப சொன்ன செய்திகள் எனக்கு இப்பதான் தெரியும். அதனால நான் அந்த குழுவுல இல்ல, நான் வாட்ஸ்அப் மீடியா பாக்குற பழக்கமும் இல்லை, எனக்கு நேரமும் இல்லை. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான செய்திகள் முக்கியமானதெல்லாம் வந்து நீங்க வந்து போட்டு விடலாம் ஒரு செய்தியா. நீங்க இந்த இப்ப பயந்துகிட்ட மாதிரி பயந்துகிட்டனால எல்லாத்துக்கும் தெரியும்.
கண்டிப்பாங்க. நம்ம முருகனையா முருகேசனையா வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த குழுவுல வந்து அவரும் ஒரு அட்மினா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த சேவை மருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிற மருந்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு அதுக்கான சொல்யூஷனும் வாங்கிட்டு இருக்காங்க. சோ அதனால முருகேசன் நீங்களே சொல்லலாம் அதை பத்தி. இந்த மக்கள் இந்த கருத்து மக்களுக்கும் போகட்டும். நான் ஐயா நான் உங்களையும் இந்த குழுவில் இணைக்கிறேன் மற்ற நம்ம
அன்பு. இன்னொரு விஷயம், இந்த குழுவில் இறையும் பொழுது என்னெல்லாம் ஒரு விஷயத்துல சொல்லிடுறேன். இந்த குழுவானது மருத்துவ சார்ந்த ஆலோசனைகள் பெறுவது மட்டுமே அங்க வந்து அந்த குழுவில் வந்து சில விதிமுறைகளை நாங்க வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து எந்த விதமான ஃபார்வர்டு மெசேஜஸும் அதுல பண்ணக்கூடாது. நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ எதுவும் இருக்குன்னா அவர்கள் இந்த வைத்திய முறையில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அவர்களாகவே வந்தாதான் அவர்களுக்கு அந்த வைத்தியம் ஆனது சொல்லப்படும். குழுவினுடைய விதிமுறை ஒன்று. இரண்டாவது வந்து அசைவ உணவு உண்பவர்களுக்கு மருந்து வழங்கப்பட மாட்டாது. எக்காரணத்து கொண்டும் புலால் உண்பவர்களுக்கு மருந்து கிடையாது. மூன்றாவது, உங்கள் பொதுவான செய்திகளை பொதுவான மருத்துவ ஆலோசனைகள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அது பகிர்ந்து நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன உடல் ரீதியான பிரச்சனை, அதோட ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னா. ஏன்னா வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குழுக்களுக்கு மேற்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம நடத்தக்கூடிய குழுக்கள் வந்து ஒரு 3 குழுக்கள் தான், ஒவ்வொரு குழுவிலும் 250 மெம்பர்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இப்போ அது மேனேஜ் பண்றது இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்களையோ திடீர்னு கண்மார்க்க கருத்துக்களையோ யாராவது பகிர்ந்தாக்க அவர்கள் உடனடியாக குழுவிலிருந்து நீக்கி விடுவோம், மீண்டும் சேர்ப்பதில்லை. அவர்களாவது திரும்ப வந்து கேட்டு இந்த மாதிரி இது பண்ணாதான் அதுல சேர்த்து விடுவோம். அப்படிதான் 2 காலமாக போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த மருந்து பெறும் பொழுது அதுக்கு முன்னாடி எப்படி செய்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு நேரடியாகவே வீட்டுக்கு போற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழுவிலேயே US வளர்ச்சியில கூட போன ஆண்டு நினைக்கிறேன், போன ஆண்டு ஒருத்தவங்க மலேசியால இருந்து ஒரு அம்மா அவங்க தெரிஞ்சுக்கிற பையனுக்கு உடல்நிலை சரியில்லாதது கூட இதை தொடர்பு கொண்டு அப்புறம் அவங்க மருந்தெல்லாம் வந்து கொடுத்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. உலகம் ஃபுல்லாவே அது இப்போ இந்த மருத்துவ சேவை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு நேரடியாக கிடைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆமா, அப்புறம் அதை வந்து அவர் சரியா, ஏன்னா வந்து இது கட்டணம் பெறுவதில்லை, யாருக்குமே நம்ம வந்து பைசா பணம் கட்டி தான் இதை வாங்கணும் எதுவுமே கிடையாது. மருந்துகளுக்கு மருந்து ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரு அவைகளுக்கு ஒரு பேர் வைக்கணும்.
ஏன்னா தயவு செய்து
வணக்கம் பெருமானாருடைய திருவருட்பாவில் இருந்தே நாங்க வந்து பேர் வைக்க ஆரம்பிச்சோம். அருள் சிவம், கல்ப ஜோதி, அருள் ஜோதி, வாத ஜோதி, நாத ஜோதி, அப்படி இருக்கு ஜோதி ஜோதி என்றே மருந்துகளுக்கு பேர்களும் வைத்து அப்புறம் அதுல சில ப்ராசஸ் டிஃபைன் பண்ணி அது அப்படிதான் அதை கொடுத்துட்டு இருக்கோம். இது வாங்கக்கூடிய இடம் அதுக்கு முன்னாடி நேரடி அனுப்புனது வந்து அவர்களுக்கு இலவசமாகவும் நேரடியாகவும் போய் கிடைக்கும் பொழுது அதன் மேல் ஒரு அலட்சிய பார்வை இருந்தனால அது யாருக்கு தேவை என்பார்களோ அவர்கள் மட்டும் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால குகா டெக்ஸ்டைல் வளசரவாக்கம் சென்னையில நேரடியாக வந்து பெறுவதற்கான மருந்து ஜெகத்துறையோட ஆடியோ காமிச்சாதான் மருந்து தரக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடு.
ஓ,
அப்புறம் இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இணைந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது நீங்க டாலரேட் பண்ண முடியும்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க, உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் யாரா இருந்தாலும். ஏன்னா வந்து எக்கச்சக்கமான பேர் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 50 பேராவது அவங்களுடைய போட்டோஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது வந்துகிட்டே இருக்கும்.
அந்த அளவுக்கு என்னுடைய உலாபேசியிலையும் இடம் இல்ல, என்னால அதை பார்க்கவும் முடியாது. நீங்க சொன்னது நல்லதுதான். நீங்க அந்த செய்கிற அந்த விவரங்களை மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில போட்டு விடுங்க. அவரை தொடர்பு கொள்ளணும்னா இல்ல மற்றவங்களுக்கு நான் வழிகாட்டுறதுக்கு உதவியா இருக்கும்.
கண்டிப்பாங்க எப்படி வைத்திய சாலை என்று இயங்கி கொண்டிருக்கிறோம் அதே போல மற்ற சாலைகளும் சிறப்பாக இட வேண்டும் என்று பெருமாள் எனக்கு என்ன தெரிவித்தது பெருமாள் அவர்கள் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வேண்டுதலை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
நன்றி நன்றி முருகேசனியா. உங்களுக்கு வேற யாருக்கும் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க இப்போ கேட்கலாம் ஐயா கிட்ட.
ஐயா நீங்க சொல்றப்ப பெருமானார் அவர்கள் திருவருள் சம்மதம் கிடைத்தால் மட்டுமே சில நிகழ்ச்சிகளுக்கு சில வைபவங்களுக்கு சென்றிருந்தார் என்று பல உதாரணங்கள் சொன்னீங்க. எப்போதும் பெருமானார் இறை சிந்தனையுடன் இருந்தார் என்று சொன்னீங்க. இதே
இதை கொஞ்சம் நடுவில் விட்டு போச்சு, திரும்ப சொல்லுங்க.
பெருமானார் அவர்கள் திருவருள் சம்மதம் கிடைத்தால் மட்டுமே சில நிகழ்ச்சிகளுக்கு சில ஊர்களுக்கு சென்று வந்தார் என்ற உண்மையையும் வள்ளலார் எப்போதும் இறை சிந்தனுடன் இருந்தார் என்பதையும் கூறினீர்கள் ஐயா. இதே நிகழ்ச்சியை நமது உலகியல் வாழ்க்கையில் உள்ள நம் மக்கள் பல நிகழ்வுகள் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்றும் இயங்குகிறோம் நடக்கிறோம், குறிப்பிட்ட காலத்தில் நடக்க வேண்டும் என்று. இதே இது திருவருள் சம இந்த நிகழ்ச்சிகள் நமது நினைத்த காலத்தில் கிடைக்கவில்லை என்றால் திருவருள் சம்மதம் கிடைக்கவில்லையா அல்லது சில காலம் கழித்து கிடைக்குமா என்பதை தொடர்புபடுத்தி சில விளக்கங்கள் கூறினால் நல்லபடியா இருக்கும் ஐயா. நன்றி ஐயா.
உண்மையிலேயா பல பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல செயலை வந்து தன்னை முன்னிலையில வைக்காம செய்யறப்ப அந்த செயல்கள் எல்லாமே திருவருளால செயல் கூடுது. நம்முடைய நம்மை மட்டும் முன்னிலைப்படுத்தி கொண்டு நம்முடைய பெருமைக்காக செய்கின்ற பல செயல்கள் வந்து திருவருளுக்கு சம்மதம் இல்லைன்னா தடைபடும், இல்லைன்னா அந்த செயல்களுடைய விளைவுகள் எதிர்பார்த்த மாதிரி பலன் தராது, சில எதிர் விபரீதத்திலையும் முடியும். ரொம்ப ஒரு சில நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் கூட சில சமயம் நடக்காம போகுது நீங்க சொல்ற மாதிரி. அது வந்து அந்த தனிப்பட்ட அதுல உள்ள தனிப்பட்ட மனிதர்களுடைய வினைத்தயனினாலே அப்படி நடக்கக்கூடும், அல்லது சில பேர் முனைந்து அதை தடை செய்வதனாலையும் நடைபெறலாம். ஆனால் அதற்கெல்லாம் காரணம் வந்து அந்த தனிப்பட்ட நபர்களுடைய வினை தகுந்தான் என்பது இதுவரைக்கும் நான் படித்து அறிந்த தத்துவ விளக்கமும் வாழ்க்கையில் நேராக பார்த்ததும். இது உங்களுக்கு நிறைவு தருகிற பதிலா என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய நிலை என்ன என்றால் அதை போல நமக்கு ஒரு தடை நிகழுமானால் நாம் இன்னார் அந்த தடவை செய்தார்கள் என்று நின்று கொள்ளாமல் இறைவனிடம் என்னுடைய வினை பயன் இப்படி நடந்தது, இனி அடுத்து இதை நிறைவேற்றி தர வேண்டும், இது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்று வேண்டிக் கொண்டால் அது நடைபெறலாம், காலம் கழித்து கூட நடைபெறலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள், என் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் என்ன என்றால் விரும்பி சென்ற சில விரும்பி இறைவனிடம் விரும்பி எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று விரும்பி நடைபெறும் என்ற அளவு சென்று நடைபெறாமல் தடைபட்டதெல்லாம் நன்மைக்காகவே தடைபட்டது என்று காலம் கழித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எனக்கு அதிலும் நம்பிக்கை இருக்கிறது, திருவருள் நமக்காக சிலவற்றை தடை செய்கிறது என்று சொல்லி அவரவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே இதை தெரிந்து கொள்ளலாம்.
நன்றி ஐயா, அருமையான விளக்கம்.
இது ஒரு பாடல் இருக்கு வள்ளலார் பெருமான் வேறொரு இடத்துல வேறொரு கருத்துல இத விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் எந்த இச்சையுமே இல்லாமல் இருந்தேன், அதையெல்லாம் வந்து சன்மார்க்கத்தில இச்சை பெரும்படி நீதான் செஞ்ச, நான் வேற
விருப்பம் எனக்கு வந்தப்ப நீ அதை தட செய்ய சன்மார்க்கத்துக்கு திருப்பின அப்படிங்கிற ஒரு குறிப்பு தர்றாரு. அதுல உள்ள தத்துவ கருத்தும் இதுதான். நம்ம வந்து திருவருள் என்ன நினைச்சிருக்கு, நமக்கு எந்த நிலையில நம்மளை மேல தூக்கணும்னு நினைச்சிருக்குங்கிறது தெரியாம நம்ம வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். அப்ப திருவருள் அதை தடை செய்யும். நமக்கு விருப்பம் அதுல இருக்கும், ஆனா நமக்கு உண்மையான மேம்பாடு கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இது காலம் கழிந்த பிறகுதான் அது தெரியும். அதனால பெருமான் அவர்கள் இச்சை ஒன்றும் இல்லாது இருந்த எனக்கு இங்கே இயலுரு சன்மார்க்க நிலைக்கு இச்சை ஏற்படுத்தினாய் என்று சொல்லி தச்சுறவே பிற முயற்சி செய்யும் தோறும் அதை தடை செய்து உலகறிய தடை நீக்கிய குருவே என்று பாடுகிறார்கள். அதனால வள்ளலார் வந்து எந்த முயற்சியை அப்படி செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அவர் சொல்ற இந்த தத்துவ கருத்து நம்ம வாழ்க்கையில பொருந்தி வரக்கூடிய ஒரு கருத்து. அருமையா சொன்னீங்க, வழக்குல உள்ள சொல் எல்லாம் நன்மைக்கே தான், அதான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம அடிப்படையா அங்க வச்சுக்கணும். அப்ப நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது, அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. சரி, நமக்கு நடந்து போச்சு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வினை நம்மை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லி இறைவர்கிட்ட விண்ணப்பிச்சுக்கணும். ஏன்னா அந்த அம்பை எய்தவர் நாம தான் முற்பிறவியில, அது இப்பிறவியில வருது. அது யார் மூலமாகதானே வரணும், அது வந்து மனித உருவத்துல வரலாம், விலங்குகள் உருவத்துல வரலாம், இயற்கை உருவத்துல வரலாம், அவ்வளவுதான். இதுதான் தத்துவ விளக்கம். இந்த தத்துவ விளக்கம் தெரிஞ்சதுன்னா அதை அமைதியா சிந்திக்கிறவங்க அந்த தடையை ஏற்றுக்கொள்வார்கள். சரி, இது நமக்கு நேரிடலை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இழப்பும் அப்படிதான், நமக்கு சேர்த்து சேர்றதும் அப்படிதான்.
சிதம்பரம் முத்துக்குமார் பேசுறையா, ஒரு கேள்வி ஒண்ணு. கெட்ட வழியில பணம் ஈற்றவர்கள் வந்து ஒரு கட்டத்துல அவங்களால எதையுமே அனுபவிக்க முடியாம போயிடும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. எல்லாருக்குமே இது பொதுவா தானே இருக்குது. எல்லாருக்குமே ஒரு வயசானதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே உடம்பு உபாதை வருது, உடம்புல பிரச்சனை வருது. நல்லது செஞ்சவங்களும் அதே போலதான் இருக்கா, ஒரே ஹாஸ்பிட்டல் தான் சேர்றாங்க. நல்லது செய்யாதவங்களும் கொஞ்சம் அது நல்ல வசதியான ஹாஸ்பிட்டல் போய் தான் சேர்றாங்க, அதே போல இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து எந்த இடத்துல நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாங்க?
அது அது வந்து அவங்க அவங்களுக்கு உள்ளத்துல குத்தும் உணர்த்தும். ஏன்னா வந்து நெஞ்சு எப்பவுமே அதை நினைவு கூர்ந்திருக்கும், அது நிச்சயமா உணர்த்தும். நமக்கு வெளியில தெரியாது, நாம வெளியில பாக்குறப்ப இவரு தவறான வழியில பொருள் ஈட்டினாரு, ஆனா ரொம்ப நல்லா செலவழிச்சு மருத்துவம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். எவ்வளவு செலவழிச்சாலும் அதனால உள்ள நன்மை அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவருக்கு எவ்வளவு குணமாச்சுங்கிறதும் நமக்கு தெரியாது. அவர் ஒரு மயக்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் நமக்கு போதும்னு வச்சுக்கோங்க, ஆனால் நாம வந்து கோடி கணக்குல பணம் சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் கொள்ளு பேரனுக்கு, அதெல்லாம் கடந்து வெளிநாட்டிலையும் கொண்டு போய் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு வச்சுக்கோங்க, இதனுடைய பலன் என்னன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க.
பலன் அப்படிங்கறது வந்து நீங்க சொல்றதுல ஒண்ணுமே இல்லைங்கிறது பாயிண்ட். இப்ப நல்லவங்களும் எடுக்கிறாங்க, நல்லது செய்யாதவங்களும் இத போலதான், எல்லாருமே இந்த ஆசை உண்டு. ஆசைங்கிறத விடையும் இந்த உத்வேகம் எல்லாருக்குமே உண்டு, இப்படிதான் வளர்த்துட்டு வராங்க. இந்த வள்ளலார் வந்த காலத்துல, ஐயா வந்த காலத்துல இருந்து இது இருக்குது, இந்த இந்த ட்ரேடு இருக்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த நல்லது செஞ்சவங்க நல்லது செய்யாதவங்கன்னு ரெண்டா பிரிக்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடல் அமைப்புலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருது. இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு உண்டான இப்போ அவங்க செஞ்ச கர்ம வினை அது இது, இப்ப நான் கெட்டவங்க செஞ்ச நல்லதை செய்யாதவங்க அவங்க மனசு குத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மனசு குத்துங்கிற பக்குவத்துக்கு அவங்க எப்பயுமே போயிருக்க வாய்ப்பே இல்லையே. அவங்களுக்கு அந்த பக்குவமே வந்திருக்காது இல்லையா, அந்த பக்குவத்தெல்லாம் கலந்துதானே அவங்க அந்த நிலையை அடைகிறாங்க, சிந்திக்கவே மாட்டாங்களே.
இல்ல, நீங்க சொல்றது வெளிப்படையா நமக்கு தெரியுது, ஒழிய மனசுக்குள்ள அவங்க என்ன துன்பப்படுறாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா.
யாருடைய மனதையும் நாம் அறிய முடியாதுல்ல. எவ்வளவுதான் வெளியில வந்து நல்லா உடுத்தி நல்லா உழவுனாலும் கூட, உயர்ந்த பதவியில இருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் அவர் ரீதியா அனுபவிக்கிற துன்பங்கள் நமக்கு தெரியாது. அதனால துன்பம் என்பது வந்து பல வகையான துன்பங்கள் எப்பப்ப எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உடல் ரீதியில மட்டுமே சொல்லல, மன அளவுலையும் உறவு ரீதியாகவும் மற்றதுலையும் அவங்கவங்க படுற துன்பம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது எப்படினாலும் வந்து சேரத்தான் செய்யும், நமக்கு தெரியாது.
இல்ல இப்போ இது வந்து ஏன் நடைமுறையில இருக்கும் போதே ஏன் கொண்டு வரல, ஏன் கடைசியில கொண்டு போய் கொடுக்கணும்? அப்ப அது வளர்க்கப்பட்டு ஏன் அழிக்கப்படுதும்? வளர்வதற்கு முன்பே அழிக்கப்பட்டா நன்றாக இருக்கும் அல்லவா? ரொம்ப நன்றி, ரொம்ப
நன்றி
ஐயா. நமச்சிவாயம் ஐயா, நான் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேங்க ஐயா. இப்ப ஐயா
கேக்குறது
உங்களுக்கு தான் வருது, இல்ல வந்து பல தவறு செய்தவங்களுக்கும் அதே தான் வருது அப்படிங்கிறாரு. இப்ப இது இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு புலப்பட்டதை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது பேர்
சொன்னது
என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பதிவியில செஞ்ச கணக்கும் இங்கதான் வந்து தீருது. ஒருவேளை இந்த பிறவியில வந்து இந்த கணக்கை தீர்த்துக்கலாம், அல்லது அடுத்த பிறவிக்கும் போகலாம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு இந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு வாழ்க்கையை வச்சு நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது. நீங்க ஓவரால் கிராஸா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அப்பதான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல முடியும். ஆகவே வந்து இப்போ உடனே நாளைக்கே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால நம்ம நவச்சிவாயம் ஐயா சொன்ன மாதிரி இந்த என்னென்ன தப்பு செஞ்சோமோ அதெல்லாம் வந்து பல பிறவிகள் தோறும் கடந்து எல்லாமே நடக்கும். சோ அதனால இந்த கன்க்ளூஷனுக்கே வர முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நம்ம ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய அனுபவத்திலையும் எங்க குடும்பத்துல உள்ளவருடைய அனுபவத்திலயும் பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு சில நம்மளுக்காக துன்பம் இழைச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப மன வருத்தப்பட்டு இருப்போம். அது பாத்தீங்கன்னா அப்ப வந்து அவங்க ரொம்ப கை ஓங்கி இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா காலம் போக 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 ஏதோ ஒரு காலத்துல அவங்க அந்த இதை அனுபவிக்கிறத கண்கூடா நாங்க பாக்குறோம், கண்கூடா பாக்குறோம். அப்பப்ப வேணா நம்மளுக்கு தெரியாம இருக்கலாமே ஒழிய அது நடக்கும். அதனால வந்து அந்த கணக்கெல்லாம் நம்ம இறைவன் பாத்துப்பாரு. அது வந்து
அப்போ இந்த பூமியில வந்து இந்த புவி வந்து நன்மைக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு போறது எவ்வளவு எந்த அளவுக்கு கொண்டு போறோம்? இந்த பூமியை நன்மையா, இந்த பூமி ஒரு சீக்கிரம் செய்யவே இல்லை இல்லையா? இந்த புவியில முதல்ல உருவான தாவரம் இருக்கு.
ஐயா நீங்க வந்து அப்படின்னா நீங்க வந்து ஒரு வீட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஐயா சொன்ன நமச்சிவாயம் ஐயா கருத்துக்கள் தான் நான் திரும்ப சொல்றேன். இந்த உலகம்
சொல்லுங்க
வந்து இறைவனால் படைக்கப்பட்டு ஒரு மாயினால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம். இது வந்து நம்மளுக்கு அனுபவங்களை கொடுக்கறதுக்காக இறைவன் இந்த உயிர்கள் வந்து நன்மை பெறும் பொருட்டு இறைவனை சேரும்
மன்னிக்கணும்,
இந்த உலக உயிர்கள் இருந்து மாறி இறைவன் பொருட்டு போறதுக்காக வச்சிருக்க டெஸ்ட். இது எல்லாமே நம்மளுக்கு வச்சிருக்க ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் அத்தனையும் நம்ம பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். இறைவன் நம்மளுக்கு நல்ல ஒரு
டெஸ்ட் நாம கேட்கவே இல்லையா? இந்த டெஸ்ட் எனக்கு வேணாமே.
நீங்க கேக்கல
இல்ல, நீங்க ஐயா ரொம்ப அருமையான அவர் விளக்கம் சொன்னாரு. நீங்க திரும்ப உங்க கேள்வி பழைய கேள்வி கேள்வியில திரும்ப கேட்டு இருக்கீங்க. நீங்க கேட்கல, ஆனால் உங்களுடைய முற்பிறவியில செஞ்சது உங்களுக்கு இப்ப தெரியாது. அதனால அது கடவுளுக்கு தான் தெரியும், அவர் சொல்றது அதுதான் நல்ல அருமையான விளக்கம். அதனால உங்களுக்கு தெரியாது, நீங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா உங்களே உங்களுக்கு தெரியாது, நீங்க அடுத்தவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்ப என்னதே எனக்கு தெரியல, அப்படியே என்னது எனக்கு தெரியாம எதுக்கு இந்த பிறவி
ஐயா? நீங்க வந்து
அப்படி இல்ல, அது உங்களுக்கு எப்ப தெரியும் சொன்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து பட்டறிவு அதாவது அடிபடணும். எப்படி அடிபடுறதுன்னா, இன்பத்திலயோ துன்பத்திலயோ தோயணும், அதுல நீங்க மூழ்கி எந்திரிக்கிறப்பதான் உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படும். அந்த சலிப்பு ஏற்படுறப்பதான் உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். அதுதான் இல்ல நல்லதும் இல்ல, நான் ரெண்டையும் சேர்த்து தானே சொல்றேன், நல்லதும் கெட்டதும், இன்பத்திலயும் துன்பத்திலயும் ரெண்டுலயுமே சலிப்பு வரும்.
இல்ல நான் அதுக்கே நல்ல முடியல, நான் வந்து எனக்கு எதுவும் வேணாம், நன்மையும் வேணா தீமையும் வேணாம்,
உங்களுக்கு முயற்சி பத்தல.
நான் முயற்சி பத்தலங்கிறது நீங்க சொல்றது நான் பாயிண்ட் ஒத்துக்கிறேன். அந்த முயற்சி யாருக்கு போய் கத்துக்கிறது?
நீங்களே தான் முயற்சி பண்ணணும்.
அப்ப நானே முயற்சி பண்ணிக்கணும்னா எப்பதுக்கு சாமி கடவுள்?
இல்ல கடவுள் இங்க வரல, கடவுள்
பலவன் சொல்லக்கூடிய அந்த என்னென்னமோ சொல்றீங்க, நானே கத்துக்கணும்னா எதை எதை நோக்கி நான் போறது?
இல்ல இல்ல
யாரு
நீங்க ரெண்டு மூணு வந்து தொடர்பு இல்லாத இணைச்சு பேசுறீங்க. நீங்க படிப்படியா தான்
ஒரு விளக்கம். அவர் ஐயா யாருன்னு தெரியல, அவரு கேட்டாரு. அதாவது எப்படின்னா எல்லாருமே அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துன்பங்கள் மூன்று வகையில வருது. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம உணவு, எல்லாருமே உணவு ஒரே விதமான உணவு தான் நம்ம சாப்பாடு உணவு மூலமா வரக்கூடிய துன்பங்கள், இந்த சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய துன்பங்கள், அப்புறம் இந்த கிருமிகள் மற்ற அதனால வரக்கூடிய பாக்டீரியாஸ் இதனால வர உடல் ரீதியாக வர துன்பங்கள், முன் பிறவி
பலன்கள்.
அதுல நல்லவன் கெட்டவன் கிடையாது. இந்த சூழல்ல இந்த என்வாயன்மெண்ட்ல இருந்தோம்னா அது நல்லவன் கெட்டவன் எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய ஒரு ஒரு இது வருது. இது காரணம் என்னன்னா சமூக பொறுப்பின்மையினால நல்லவங்களால், அதனால் நல்லவங்கள் தீமை நடக்கும் பொழுது அதை தடுக்காமல் இருந்ததுனால் நல்லவனும் அந்த குற்றத்தை அனுபவிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறான். இதை இல்லாம நீங்க எல்லாமே கரெக்டா இருந்து நல்ல உணவு முறைகளை சாப்பிட்டு நல்ல சூழல்ல வளர்ந்து எல்லாமே இருந்துமே நீங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னா அது ஊழ்வினையினால் வள்ளுவரே சொல்லுகிறார், ஊழி என்ற ஒரு அதிகாரம் எழுதுகிறார், ஊழினால் வந்த குற்றங்களையே நீங்கள் அனுபவித்த பிறகு அனுபவிக்கவே வேண்டும். அதை எப்படி நீங்க நிவர்த்தி செய்ய கொள்ள முடியும்னா உங்களுடைய ஒழுக்கத்தினாலையும் நீங்க செய்யக்கூடிய ஜீவகாரணியத்தினாலும் தான் அதனுடைய விஷயங்களை நீங்க நல்லிஃபை பண்ண முடியும். ஏன்னா அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதுதான் வந்து இயற்கையினுடைய சட்டம், இயற்கையுடைய விதி அப்படிங்கிறதுதான்.
நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் வரல, இருந்தாலும் நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி
முருகேசனே.
அதாவது நம்முடைய வினையினாலே நமக்கு இன்ப துன்பங்கள் வருது, நாம அனுபவிக்கிறோம். இத வந்து நாம தாண்ட முடியும், நம்ம முயற்சி செஞ்சால் அப்படி வரலாம். அத வள்ளலார் சொல்றாரு. அதனாலதான் வந்து
நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார்.
ஹலோ,
ஹலோ,
அதனாலதான் வந்து வினை கோட்பாடை நாம புரிஞ்சுக்கிடுறதுல ஒரு ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப நுட்பமான அது வினை கோட்பாடு. இந்த சமயங்கள் சொல்ற வினை கோட்பாடு என்னன்னா, நல்வினைக்கு பயன் நமக்கு நல்லது கிடைக்கும், தீவினைக்கு பயன் தீயது கிடைக்கும். இதை எப்படினாலும் நாம அனுபவிச்சாகணும். அந்த பயனை நமக்கு ஆன்மாவுக்கு சேர்ப்பது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளையும் வற்புறுத்தி சமய நெறி பேசுது. அப்படி பேசுற நெறி என்ன சொல்லுது? இது இந்த உடல்லால செய்யப்பட்ட வினைகளுக்கு இந்த தண்டனை, உள்ளத்தால செய்யப்பட்டதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவா பேசுது. அப்படி பேசிட்டு போயிட்டு இந்த உடல் விழுந்துரும், இந்த உயிர் மட்டும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக மோட்சலோகத்துக்கும் துன்பத்தை அனுபவிப்பதற்காக நர அந்த தண்டனை அனுபவிப்பதற்காக நரகத்திற்கு போகும் விளக்கம் தான் தருது. பெருமான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி விரிவான விளக்கங்கள்னால சில உண்மைகள் மறைக்கப்படுது. அதனால வினைய அடிப்படையாக வச்சு பேசப்படுகிற இந்த சமய நெறிக்கு நான் போகாம இறைவன் என்னை தடுத்து குணந்தார் அப்படின்னு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வினையினுடைய விளைவுகளை கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் வள்ளுவரும் சொல்றார், உழையும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உண்மை தொகை போட்டு இ போட்டு அவர் வற்புறுத்தி பேசுறார். வள்ளலார் சொல்றதும் முதல் ஜீவாரண்ய ஒழுக்கத்துல எழுதுறதுமே அந்த இடத்துல அவர் வற்புறுத்துறாரு. நரகம் அல்லது மோட்சம் அப்படிங்கிறத வள்ளலார் வந்து எங்கேயுமே எழுதாம ஜீவாரண்ய ஒழுக்கத்துல மட்டும் அதை வந்து
மறுத்து பேசிட்டு போயிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லும் போல ரொம்ப அழகா சொன்னாரு, ஜீவகாருண்யம் இருந்தால் மேல்நிலை அனுபவம் கிடைக்கும், மோட்ச வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொள்ளலாம். ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாக இருந்தால் மனித பிறவி கிடைக்காது, விலங்குகள் பறவைகள் அந்த 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 பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கும்னு ஒரு குறிப்பு கொடுத்துட்டார். இது பழைய நூல்கள்லயும் இருக்கு. ஒரே ஒண்ணு நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்படி அந்த வினை கோட்பாடு இயங்கி நம்ம வந்து சேர்ந்து நம்மளுடைய பட்டறிவிலே வந்து சலிப்பு ஏற்பட செய்து நம்மை மேலே கொண்டு போகிறதுங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு விளங்கவே விளங்காது. அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சாலும் நமக்கு வந்து வேற வேற கோளாறுகள் தான் சிந்தனைகள் வருமே ஒழிய இறைவனுடைய அமைப்பை புரிஞ்சுக்கிடவே இயலாது. அதனால எந்த அருளாளரும் இதுக்கு மேல விளக்கம் தரவே இல்லை, நம்மளால அதை அளக்க முடியாது. நமக்கு நடக்கிறதே நமக்கு தெரியாதப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு நடக்கிறத பத்தி நம்ம நம்ம வாழ்க்கை நிலையோட ஒத்து பார்த்தே பேசக்கூடாது. இது நமக்கு நடக்கலையா, சரி நம்முடைய நிலை இப்படி, அதோட விட்டுறணும். அடுத்தவங்களுக்கு ஏன் நடக்குதோ தெரியாது. இப்ப நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உங்களுக்கு தெரியாத எடுத்துக்காட்டு இல்லை நான் சொல்றேன். என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, நானும் அவரும் ஒன்னா பிடிச்சோம், நானும் அவரும் ஒன்னா திருமணம் ஆச்சு, எனக்கும் அவருக்கும் எல்லாமே ஒன்னா நடக்குது. ஆனாலும் நான் பாக்குறேன் என்னை விட அவருக்கு சொத்து அதிகமா வந்து சேருது, என்னை விட அவருக்கு பதவி உயர்வு சீக்கிரமா கிடைச்சது, பல காரணங்கள் அதுக்கு இருக்கு. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, எங்க வீட்டுல அதிகமான பேர் கிடையாது, அதனால எனக்கு எங்க பூர்வீக சொத்தும் குறைச்சலா இருக்கு, அதனால எனக்கு வந்து சேரல. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளையா இருந்திருப்பாரு, அவர் அப்பா ஏற்கனவே ரொம்ப பெரிய செல்வந்தரா இருப்பாரு, அதனால அவருக்கு நிறைய சொத்து வந்து சேர்ந்திருக்கும். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வச்சே நம்ம பேசியே அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப உலகத்துல நீங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவோ பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளவு மோசமான நிலையில உள்ள ஏழைகள் இருக்காங்க, எப்படி நீங்க ஒப்பிடுவீங்க, எப்படி நீங்க பேசுவீங்க, ரொம்ப கடினம். அதாவது நம்முடைய மனித அறிவுக்கு செலவு உள்ள வராது, சர்ச்சைக்கு உள்ளயும் வராது, சர்ச்சையே பண்ண முடியாது. ஆனா அதான் வள்ளலார் தூற்றாமல் வைக்கன்னு சொல்லி அந்த உயர்ந்த கருத்தை எழுதுறார். வினை கோட்பாடை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அளவுல நடக்கிறதுக்கு நம்ம பக்குவம் அடைகிறதுக்கு அது போதும், அவ்வளவுதான்.
ஐயா முத்துக்குமார் ஐயா, ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புறேன். நிறைய மதங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதத்துல இருந்து ஒரு மதத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுவரையிலும் நீ செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கிரும், இதுக்கப்புறம் ஒன்னும் பாவம் வராது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில மதங்கள்ல என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பல நன்மைகளை வாங்கிக்குவீங்க, உங்களுக்கு சொர்க்கத்துக்கான வழி இருக்குது, அதே மாதிரி பாவ மன்னிப்பு இருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவங்க துன்பப்படுவாங்க. அது அது அதுதான் சன்மார்க்கத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம பெருமான் வந்து என்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்னு ஒரே வழிதான், நம்ம ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யத்தோட இருந்தாதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கமும் பெருமான் வகுத்திருக்க அந்த ஒழுக்கங்களும் என்னைக்கு நம்ம வந்து முழுசா அதுல நம்ம வெற்றி அடைகிறோம், அன்னைக்கு நீங்க எந்த இன்பமும் வராது துன்பமும் வராம போற நிலைக்கு போகலாம். ஆனா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வழி இருக்குது, உங்களுக்கு வழி பெருமான் வகுத்து கொடுத்தாரு. நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட இருந்து பாருங்களேன், இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க.
ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட இருக்கிறோங்கிறது ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட், அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குங்கிறது ஒரு சைடுங்க. ஐயா ஐயாவோட பேர் எனக்கு தெரியல, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்போ அடிப்படையா சில விஷயங்கள், அறிவு அப்படிங்கிற விஷயம் வரும்போது அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற அறிவு, இந்த அறிவு கொடுக்கறது யாரு, இந்த அறிவு எங்கிருந்து வருது, ஆன்மாவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஆன்மா அறிவோட எப்படி இன்காக்ட் பண்ணுது, அறிவு இருக்கும்போது தான் இவ்வளவு பேசுறோம், அறிவற்ற நிலையில இருக்கும் போது அது வந்து நம்ம அக்னியா மாறிடும். நீங்க சொன்ன மாதிரி பாவப்பட்ட பொருட்கள் நீங்க சொல்றீங்க, என்னென்ன எருமை சாரி மணிக்கு மாடுகள் தாவரங்கள் இதை போன்ற விஷயங்கள் நீங்க எடுத்து சொல்றீங்க. இப்போ அந்த ஜீவராசிகள் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அழகாக வாழ்கிறது, உங்களுக்கு புரிஞ்சுங்களா, நான் சொல்ற விஷயம் நீங்க கொஞ்சம் என்னுடைய என்ன சொல்ல வரல புரிஞ்சுதான் உங்களுக்கு தப்பா என்னமோ தோன்றாது. அக்னியா இருக்கிற எந்த பொருளுமே எந்த பாவமும் செய்யலையா, பாவப்பட்ட பொருள் நீங்க சொல்றீங்க, அந்த எந்த பொருளுமே எந்த விதமான ஒரு சீங்கியம் யாருக்குமே இழைக்கவில்லை, பட்டு நீங்க அறிவு அறிவு சார்ந்த விஷயத்தை எடுத்துட்டு அதுல போய் ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இதுல இருந்து நல்லா மாறுங்க நல்ல பிள்ளையா மாறுங்க நல்லவங்கள ஆகுங்கன்னு சொல்லி நீங்க எதை நோக்கி பயணிக்க போகிறீங்க எதை நோக்கி பயணிக்க சொல்றீங்க. இப்ப அந்த ஒரு செடி இருக்கு ஒரு மரம் இருக்கு அது ஏதாவது தீங்கு இழைக்குதா ஏதாவது ஒரு தீங்கு இழைக்குதா அது நீங்க வேணா சொல்லலாம். முன் இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்துல மரமா வந்து செஞ்சு வேணா காப்பாத்துதுன்னு சொல்லிக்கலாம் தெரியல. அந்த நிலைமைய மனிதன் அந்த நிலைமைக்கு ஆகணும்னா அவன் அறிவுங்கிற விஷயத்தாலதான் இது இந்த விஷயத்த இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா என்னது கெட்டவங்க நல்லவங்க நிறைய டாபிக்ஸ் சொல்றீங்க நீங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் நிறைய வருது நிறைய வருது. ஆனா அறிவு விஷயத்த அறிவு இருக்கிறதாலதான் வருது. அறிவுங்கிற விஷயத்த நம்ம எங்க ஆனா ஒண்ண போட்டதுக்கு அப்புறம் குழந்தையா இருக்கும்போது வரல குழந்தையா இருக்கும்போது யாரையும் தீங்கி நினைக்கல. ஆனா அறிவுங்கிற விஷயத்த எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய பேசுறோம். காரணம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க கெட்டதுக்கு ஒரு தலைப்பு கெட்டதுக்கு ஒரு டாபிக் ஒழுக்கத்துக்கு ஒரு டாபிக் நிறைய எடுத்து பேசுறீங்க. கெட்டது யாரு கொடுத்தா கெட்டது ஹூட்டல் ஹூ கிவ் யார் எனக்கு கொடுக்குற ஏன் கொடுக்குறீங்க. அப்போ நல்ல விஷயத்த மட்டும் எடுக்காம பறவை செடி கூட நல்லது மட்டும்தான் எடுத்து செய்யுது. அப்ப அவங்க தான் யாரு அவங்க தான் கடவுளுங்கிறீங்க மரத்தோட கும்பிடுறாங்க பறவையை பார்த்து கழுகை பார்த்து கும்பிடுறாங்க மேல பார்த்து வியாக்காம கும்பிடுறாங்க. சோ அப்ப மனுஷனா மனுஷனையா கும்பிட முடியல.
எனக்கு
தெரியாது அவங்க ஐயா வந்து பல கேள்விகளை ஒன்னா இணைக்கிறாங்க எல்லா கேள்விகளும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்படவே இல்லை. சில கேள்விகளை அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க அதை புரிஞ்சாதான் நீங்க அடுத்தாப்புல கேக்குற கேள்விக்கு என்னால இருங்க இருங்க வாரம் இருங்க. நீங்க வந்து மரத்தை பத்தி பேசுறீங்க மரத்துக்கு ஆன்மா உண்டு அது பல பிறகு பல பிறவிகள்ல உள்ள அது வினை பயனால அது மரமாக இப்ப இருக்கு. அதனால இதுதான் விளக்கம். இது வந்து அருளாளர்கள் தந்திருக்க விளக்கம். இதுக்கு மேல விளக்கம் எந்த நூல்லையும் இல்லை. இது நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து சரியில்லைன்னு பட்டதுன்னா உங்க சுதந்திரம் உங்க கருத்து சுதந்திரம். ஆனால் இதுக்கு மேல விளக்கம் தர முடியாது. நீங்க உணர்ச்சி வசப்படாம நீங்க பொறுமையா ஒவ்வொரு கருத்தா வாங்கி சிந்திச்சு பாக்கணும். நாங்க உங்க மேல கோவப்படவே இல்ல. நீங்க மன்னல் கேட்க அவசியமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விகளும் வந்து தொடர்புடைய கேள்விகள் இல்ல வேற வேற கேள்விகள் வேற வேற
அப்படியா அப்படி இல்ல. இந்த ஆன்மாங்கிற விஷயம் தான் நான் ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆன்மா எங்க இருந்து வந்தது குண்டலினி சக்தி நீங்க சொல்றீங்க இல்லையா இது ஆன்மால இருந்து வருதா இல்ல உயிர்ல இருந்து வருதா?
குண்டலினி சக்திக்கு நீங்க போகாதீங்க. ஆன்மா பத்தி பேசுன ஆன்மா மட்டும் பேசுங்க. ஆன்மா வந்து அறிவு. இப்ப நீங்க பேசுறீங்கல்ல நீங்க பேசுறீங்க இல்லையா நீங்க வந்து ஒரு ஆன்மா உங்க ஆன்மா தான் பேசுது. அதுக்கு அதுக்கு இருக்கிற இடம் வந்து உடல். உடலுக்கு ஆன்மா பேசுவோம்.
நீங்க சொன்னீங்க இல்லையா ஆன்மா தான் அறிவுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா. அப்ப மரத்துக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா அதுக்கு என்ன விதமான அறிவு இருக்கு? நல்ல அறிவு மட்டும்தானே இருக்கு. சார் நான் ரொம்ப பேசுறப்போ நன்றி நன்றி தேங்க்யூ.
இல்ல இருங்க. அதாவது கரணங்கள் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சாதான் நல்லது கெட்டது தெரியும். நல்லது கெட்டது தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஆறாவது அறிவு இருக்கணும். மரத்துக்கு அந்த அறிவு கிடையாது. அஜீவானுக்கு விளக்கம் இருக்கு. எல்லா அறிஞர்களுமே அதை விளக்கி இருக்கிறாங்க. அதனால வந்து
ஆறாம் பண்ணுது அஞ்சு அறிவு வரைக்கும்
அல்ல அந்த அந்த அறிவு எல்லாம் அதுக்கு கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு அறிவு தான் உண்டு. தொடு அறிவு மட்டும்தான்
உண்டு. நன்றி
முத்துக்குமார் ஐயா உங்க நம்பரை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நம்ம வேணா நம்ம தனியா பேசி எதுக்கு அதாவது வந்து எங்களால் உங்களுக்கான விளக்கங்களை தருவதற்கு முயற்சி செய்யறோம். நாங்க ஒன்று ஒரு
ஒன்றுக்கொன்று வந்து தொடர்பு இல்லைங்க. கொஞ்சம் தொடர்ந்து வருது. நான் எல்லாத்தையும் ஒன்னா சீக்கிரமா பேசிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கருத்துக்கள்
இல்ல ஐயா. இப்ப ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு சின்ன வழி சொல்றேன். நான்லாம் அந்த வழியை பின்பற்றவன் தான். இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும் போல நான்லாம் என்ன செய்வேன்னா எனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை முதல்ல எழுதிடுவேன். கேள்வியா எழுதி வச்சுட்டு கேட்பேன். நீங்க வந்து பல கருத்துக்களை இணைக்கிறீங்க, நீங்க எந்த அந்த கருத்துக்கள் வந்து பல இது தொடர்பு இல்லை, அதனால எங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது.
उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है, कृपया लाइन पर बने रहिए। द पर्सन यू आर स्पीकिंग
நன்றிங்க ஐயா. நம்ம முத்துக்குமார் ஐயா, நம்ம மீண்டும் இதை பத்தி நம்ம கண்டிப்பா விளக்கமா பேசலாம். ஏன்னா இது நிறைய விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் நமச்சிவாயம் ஐயா அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு இன்னொரு நீங்க கேட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்டிருந்தீங்க இந்த உயிரங்கள் உயிர்கள் எல்லாமே வந்து அது வந்து எந்த துன்பமுமே பண்ணல, இருந்தாலும் அப்புறம் எப்படி அப்படி அது அது நல்லவங்களா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு மனித ரூபத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ரெண்டு விஷயமா பாக்கணும் ஐயா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து இந்த உயிர்களுக்கு வந்து அனுபவம் வரும் பொருட்டு இந்த ஏழு விதமான பிறவிகள் கொடுக்கிறார். ஏழு விதமான பிறவிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மண் கல்லு அந்த மாதிரி மரம் செடி கொடிகள் ஊர்வன பரப்பன அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்கள் பைசாசர் பூதன் இந்த மாதிரி நிறைய கொடுக்கிறார். அது வந்து பரிணாம வளர்ச்சியா நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது மனித கொடுத்தாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டனை நிமித்தமாகவும் நம்ம திரும்ப அந்த தேகத்தையும் பெற முடியும். அது அது பெற முடியுங்கிற கிடையாது, தண்டனை நிமித்தமா அந்த தேகத்துக்கும் போக முடியும். அதனால வந்து ரெண்டு விஷயமே இருக்கு. சோ அதனால பரிணாம இறைவன் வந்து ஒரு உயிரை எடுத்து அந்த உயிரை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக எல்லா தேகங்களும் கொடுத்து அந்த அனுபவத்தை கொடுத்து மேல கொண்டு வந்து மனிதனா வரவழைக்கிறது ஒரு ஒரு ரூட்டு. இன்னொன்னு வந்து மனிதனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ற துன்பங்களால மற்ற உயிர்களுக்கு பண்ற துன்பங்களாலேயோ அந்த பலன்களாலேயோ மீண்டும் பழைய ஏதோ ஒரு பிறவிக்கு போயிட்டு திரும்ப அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பரமபதம் விளாண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. அந்த நீங்க உள்ளே இருப்பீங்க, பாம்பு கடிக்கும் கீழே வரும் மாதிரிதான் நம்ம பண்ற துன்பங்கள். நீங்க அந்த அந்த துன்பம் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு திரும்ப வந்து பழைய நிலைமைக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆனாலும் முதல்ல இருந்து ஆட்டத்தான் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ அதனால ரெண்டுமே இருக்குது. இது அதுவும் இது இதெல்லாமே வந்து நம்மளுடைய யூகங்கள் தான். சோ அதனால வந்து பாருங்க நம்ம திரும்ப மீண்டும் இதை பத்தி பேசலாம்.
ஓகே சார், ஓகே சாரி, நான் ரொம்ப டைம் எடுத்து எல்லாரையும்
மன்னிச்சிருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப நன்றி.
தேங்க்யூ தேங்க்யூ சார்,
நன்றி. இப்போ நம்ம நேரம் இன்னும் அரை மணி நேரம் கூடுதலாயிடுச்சு. இப்போ வேற யாரும் கேட்டிருந்தா கேட்கலாம், இல்ல நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வரலாங்க. ஹரிஹரன் ஐயா, நீங்க பேச முற்பட்டீங்க, கொஞ்சம் சத்தம் வந்தனால அதை மியூட் பண்ணிக்கணும்.
ஐயா வணக்கம், ஹரிஹரன் பாண்டிச்சேரியில இருந்து. ஐயா வணக்கம. வணக்கம் ஐயா, ரொம்ப டைம் டிலே ஆயிடுச்சு, இருந்தாலும் மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரு லைன் இந்த பாடல ஒரு லைன், புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சேராமல் எவ்வுயிரும் புரிந்து வத்தல் வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா?
ஆமா,
அதுல எவ்வுயிரும் அப்படிங்கறது பெருமான் சொல்றது இந்த மனிதர்களை மட்டும் சொல்லாம எல்லா ஜீவராசிகளையும் சேர்த்து சொல்றாரா?
ஆமா, எவ்வுயிரும் புரிந்து கொத்தல் வேண்டும் அதான் பொருள்.
ஆனா வந்து நிறைய ஜீவராசிகள் வந்து ஒன்ன ஒண்ணு கொன்று சாப்பிடுறத பெருமான் மனசுல வச்சு இந்த லைனை சொல்றதா நம்ம எடுத்துக்கலாமா ஐயா?
அதாவது பெருமான் ஜீவாரண்ய ஒழுக்கத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, காடுகள்ல உள்ள பிராணிகள் கூட மற்ற பிராணிய கொல்றது வந்து அதுக்கு விதிக்கப்பட்ட இயற்கை உணவு அல்ல, அது பழக்கத்தினால வந்தது என்று சொல்லுகிறார்கள். அதனால கடவுளுடைய படைப்புல ஒன்றை ஒன்று கொண்டு தின்பது என்பது இல்லை அப்படிங்கிறது பெருமான் தருகிற விளக்கம். அது பழக்கத்தினால வந்தது.
சரிங்க, நானும் அதை படிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்தது, அதனாலதான் கேட்டேன். இப்ப எனக்கு ஒரு பிராக்டிக்கலா ஒரு சந்தேகம், இப்ப நம்ம வீட்டுல வந்து செவத்துல வந்து இந்த பள்ளி இருக்கும்.
சரி,
அது வந்து இப்ப எங்க நம்ம வீட்டுல வந்து நிறைய பூச்சிங்க எல்லாம் இருக்கு. அந்த அதை வந்து அந்த பள்ளி போய் அந்த பூச்சை அந்த நாக்கை நீட்டி நீட்டி சாப்பிடுது. இப்ப நம்ம அந்த பள்ளிக்காக பாவம் பாக்கணுமா, இந்த பூச்சை காப்பாத்தணுமா, என்ன பண்ணணும்னே தெரியல. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
இல்ல உங்க வீட்டுல பூச்சி வரா
அது வேற எப்படி பண்ணு? ஓகே ஓகே,
முடிஞ்ச வரைக்கும் அதான் நீங்க செய்யணும். ஏன்னா எதுக்கு உணவு எது எது மரணம் எதனால ஏற்படும் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்து தடை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது அது. இப்ப காட்டுல இருக்கிறது காட்டுல நடக்கிறது நம்ம வந்து எதையும் தடை செய்ய முடியல.
கரெக்ட்.
அது போல
நினைக்கும்போது இப்ப இந்த பூச்சை நம்ம வராம ஏதாவது நம்ம வழி பண்ணா இந்த பள்ளிக்கு உணவு இல்லாம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது.
இல்ல, அந்த பள்ளிக்கு உணவு தர வேண்டியது அவருடைய பொறுமை கடமை.
ஓகே ஓகே.
நீங்க தடை பண்ணீங்கன்னா அதுக்கு விதவிதமா உணவு கிடைக்கும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது உங்க பொறுப்பு. நீங்க அந்த பள்ளிய வளர்த்தீங்கன்னா உங்க பொறுப்பு.
ஓகே ஓகே.
நீங்க வளர்க்கல, அது தானே வர்ற பள்ளி போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்ல. அதை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டாம். ஆனா நீங்க பொண்ணு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், அந்த பள்ளிக்கு ஏதாவது ஒரு வகையில நீ உணவுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு. அது அவருடைய வேலை.
ரொம்ப ரொம்ப சரியான பதில். கரெக்ட். ரொம்ப நிறைவா தரக்கூடிய பதிலா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இதுல வந்து வேதாந்த சித்தாந்த பொது அடைதல் வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு.
ஆமா,
நம்ம வந்து ஞானசரியில இந்த மாதிரி இந்த மாதிரி சமயம் மதம் இதெல்லாம் பொய் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது. இந்த இடத்துல வந்து வேதாந்த சித்தாந்த பொது அடைதல் வேண்டும் அப்படிங்கறது பெருமாள் இந்த இதை ஏன் இங்க சொல்றாரு அப்படின்னு.
வேதாந்தம் சித்தாந்தம்னு சாதாரணமா வெளிப்படையா மேலெழுந்தவாரி பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், வேதாந்தம் வந்து மதம் அல்லது கொள்கை, சித்தாந்தம் கொள்கை. இந்த கொள்கைப்படி இருந்தால் இவ்வளவு இறை அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் தருகிற கொள்கைகள். இதுல வந்து அணுத்துளி இறை இன்பம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரு விண்ணப்பத்துல பெருமான் குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல குறிப்பிடுறது வேற. அதனால அது அதுல தடைபடாமல் மேல் சென்று கற்றுடைய முழு இன்பத்தையும் அடைய வேண்டும். சுத்த சன்மார்க்கத்துல இந்த ஆறு அந்தங்களுடைய அனுபவமும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெருமான் அவர்கள் அதுல உள்ள அனுபவங்களும் பொதுவாக, அதாவது சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம்னு குறிப்பிடுறாங்க இல்லையா, ஆரந்த சமரச சுத்த சன்மார்க்கம்னு, அந்த நிலைக்கு வர்றப்ப அது எப்படி விளக்கம் தர முடியும்? அதனால இதெல்லாம் அடங்கிய பொது வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய அடங்கிய பொது சிறத்தல் வேணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த விளக்கத்தை தர்றாங்க.
ஓ, சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் சிறக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம்.
ஆறாம்
அடங்கிய ஆறு அந்தங்களும் அடங்கிய சுத்த சன்மார்க்கம் பொது அடைதல் வேண்டும் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டுக்கலாம்.
இந்த இடத்துல பொதுங்கிறது வந்து சொல் போட்டதுனால வேதாந்தம் சித்தாந்தம் அடங்கிய பொதுவாகிய சன்மார்க்கம், பொதுங்கிற சன்மார்க்கம்.
ரொம்ப நன்றிங்க. கரெக்ட். ரொம்ப நன்றிங்க.
நல்லது.
ஐயா மங்கம் பேசுறேன். ஆ
சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
ரொம்ப அருமையா விளக்கங்களா கிடைச்சது. ஒரு சின்ன ஒரு டவுட், இந்த தவம் தியானம் அப்படின்றதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன?
தியானம் வந்து தவத்துல உள்ள பல சாதனங்கள்ல தியானமும் ஒண்ணுமா. இப்ப எடுத்துக்காட்டாக நீங்க மனுமுத்தகண்ட வாசகம் படிச்சீங்கன்னா அதுல அந்த நகச்சிறப்பு பத்தி பெருமான் பேசிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ அதுல பார்த்தீங்கன்னாலே பெருமான் எழுதுவாங்க அந்த தியானம் போன்ற தவங்களும் முதலிய தவங்களும்னே எழுதுவாங்க. தவத்துல உள்ள பல சாதனங்கள்ல தியானம் ஒண்ணு. தியானம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய திருவருளை சிந்தித்தல். நாம ஞான விண்ணப்பத்துல பார்க்கணும் இல்லையா, கருதுதல் அதுதான் தியானம். தியானம்ங்கிற சொல் குறிப்பா ஒரு கலை சொல், அது யோகத்துறையில வந்து திருவருளை சிந்தித்தல்ங்கிற பொருள்ல பயன்படும்.
தவம் நிறைய எழுதியிருக்கிறாரு, பாடல்கள் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. தவம் வந்து
இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் தான் வேணும்.
தவங்கிறது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புல அர்பாவில வந்து வந்திருக்கதா சொல்ல முடியாது. ஏன்னா பெருமான் அவர்கள் வந்து தவங்கிறத வந்து ஒரு அரிய பெரிய முயற்சி அப்படிங்கிற பொருள்லயே பல இடத்துல எழுதியிருக்கிறாங்க. தவங்கிறது வந்து வடசொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு, தமிழ் சொல்லுன்ட்டு ஒரு கருத்து இருக்கு. தவ அப்படிங்கிறது தபஸ், தப அப்படிங்கிறதுல இருந்து வந்த வடசொல், அதுதான் வேர்ச்சொல் என்று வடமொழியாளர்கள் அதற்கு என்ன சொல்றாங்கன்னா விரதம் முதலியதெல்லாம் தவம்னு கொண்டு போறாங்க. ஆனால் தவ் என்றால் குறை, குறைவு என்று குறைக்கப்படுவது என்கின்ற பொருளிலே உள்ள வேர்ச்சொல் அது என்று சொல்லி தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் எழுதுறாங்க. இது நமக்கு ரொம்ப உள்ள போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஆனால் பெருமான் அவர்கள் வந்து தவம் நேயம் உடையவரை தாங்குகின்ற ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதுறார் ஆறாம் திருமுறையில. தவநேயமும் சுத்த சன்மார்க்க நேயமும் எழுதுறாரு. அந்த இடங்கள்ல எல்லாம் வரம்போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவங்கிறது வந்து உள்ளத்தால செய்யப்படுகிற பண்படுத்துகிற செயல் அப்படின்னு வருது. அதுல ஒன்னா நீங்க ஜீவ ஆரோக்கியத்தை கருதலாம்னா கருதலாம், ஒண்ணும் குறைவில்லை. ஆனாலும் சுத்த சன்மார்க்க நேயம் என்று பெருமான் குறிப்பிடுவது என்ன அப்படிங்கிற பொருள் வரும் அந்த பாட்டுல. அப்ப அந்த சந்தேகம் பாடல் முழுவதும் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வரல. தவத்தை நிறைவு செய்ய விடாமல் தடை செய்வது என்கின்ற பொருளிலே சினத்தை குறிப்பிடுகிறார் பெருமான். இப்ப அங்கெல்லாம் உள்ளத்தை பண்படுத்துகிற அல்லது அரிய பெரிய முயற்சி நன்முயற்சியில் ஈடுபடுதல் அதை போல ஒளிவில் ஒடுக்கத்துல ஒரு கருத்தை வந்து சிதம்பரம் சுவாமிகள் பேசுகிறார்கள். தவம் என்பது எதனிலும் தாக்கம் பெறாமல் இருத்தல், தாக்கம்னா தொடர்பு, எந்ததுலையும் தொடர்பில்லாமல் மனசை வந்து வச்சிருக்கிறது. அப்போ மனம் வந்து லைத்தல், ஒடுங்குதல், லைத்தல்ங்கிற சொல் ஒடுங்குதலை குறிக்கும். எதுலையும் போய் மனம் வந்து தாக்காம தொடர்பில்லாமல் ஒடுங்குதல் அப்படிங்கிற பொருளையும் குறிக்கும் தவங்கிறது. அதனால பெருமானை பொறுத்த வரைக்கும் அதிதீவிரமான விருப்ப முயற்சி தவம்.
நன்றி ஐயா. இப்ப நம்ம நேரம் ரொம்ப அதிகமாயிட்டனால நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. அவர்கள் உங்களுடைய கேள்விகளை மீண்டும் அடுத்த மாதம் நம்மளுடைய நிகழ்ச்சி நடக்கும் போது நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். மிக்க நன்றி. இப்போ வந்து ஜெயராஜ் ஐயா நீங்க நன்றி சொல்லிடுறீங்களா நம்ம ஐயாக்கு?
சரியா சொல்லிடுறேன் ஐயா. ஐயா தயவு திரு முனைவர் நமச்சிவாம் ஐயா அவர்களுக்கு நன்றி. பல பல விளக்கங்கள், அதாவது பெருமான் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள், அப்பா நான் வேண்டுகோள் நாங்கள் புரிதல் வேண்டும், பல விளக்கங்களை கொடுத்தீர்கள் ஐயா. ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதையும், கர்மயிலா ஆட்சி ஒழிக்க வேண்டும், சமுதாயத்தில் பல பிரிவுகள் இருந்தன என்றும், அதாவது ஆன்வம் ஆணவம் கண்வம் மாயை இதை விட்டு விலக வேண்டும் என்று வேண்டும், நாம் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்றும், தவம் செய்ய வேண்டும் என்றால் கடவுளிடம் உண்மையான அன்பும் உயிர்களிடத்தில் உண்மையான இரக்கமும் செய்தால் தவம் நிறைவு பெறும் என்று பற்றி கூறினீர் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. தயவு திரு ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைத்து ஆன்மநேய அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றம் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச திவ்ய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம். நன்றி ஐயா.
நன்றிங்க ஐயா.
மகிழ்ச்சி ஐயா. நன்றி.
ராஜியம்மா, நீங்க விண்ணப்பம் விண்ணப்பம்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம், இயற்கை உண்மையர் என்றும், அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லா மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெருங்கதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீரது திருவரு சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை சிறு செவிவேற்பித்தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு விரும்பி எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருதல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவரு பெருக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா.
ராஜியம்மா, இப்போ ஜோதி பாடல் பாடலாம். ஜோதி பாடல் யார் பாடுறீங்க? யாராவது பாடுறீங்களா?
பாடுறேன். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 தீபம், வாம ஜோதி சோம ஜோதி, வானஜோதி ஞானஜோதி, மாகஜோதி யோகஜோதி, வாதஜோதி நாகஜோதி, ஏமஜோதி வ்யோமஜோதி, ஏருஜோதி வீருஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஏகஜோதி ஏகஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.
வாளி என தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாளி நடம் வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன் வாளி சிவஞான வழி, வாளி என் ஆண்டவன், வாளி என் கோணருள், வாய்மை என்றும் வாளி, எம்மான் புகழ்வாளி, என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வயமும் வானமும் அச்சமும் வாழியவை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.